கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நாம் சார்ந்திருக்கக்கூடிய கோவை கிளீஷா அருமையான சகோதர சகோதரிகளினுடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்ம சற்று நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தைகள் மேல தியானம் செய்யலாம். பொதுவாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மத்தில இந்த சாத்தான் கட்டப்படுதல் என்கின்ற ஒரு வார்த்தை உச்சரித்த உடனேயே இதற்குரிய ஒரு ஆதார வசனம் நம்முடைய மனதில் வருவதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கு. பிரியமான சகோதரர்களே, இந்த சாத்தான் கட்டப்படுதலை பற்றி நம்ம ஏன் பார்க்கணும், என்ன அவசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபனம் செய்வதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாகம் அங்க துவக்கத்துல இருக்குது அப்படின்னா அது சாத்தான் கட்டப்படுவதில் இருக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். குறிப்பாகவே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபனம் ஆவது வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில 7 பாகங்கள் உள்ளடக்கி இருப்பதை தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உணர்ந்திருப்போம். அநேக முறை நம்ம தியானித்திருப்பதற்கும் வாய்ப்புகள் அங்க இருக்கு. அதுல முதல் பாகமாக சாத்தான் கட்டப்படுதலும், 7வது பாகமாக நம்ம பார்க்கிறது ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி அங்கு புறப்பட்டு வருகிறதுலையும் நம்ம பார்க்கலாம். இப்படி 7 பாகங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அவருடைய ராஜ்யம் ஸ்தாபனத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கிறது அந்த முதல் பகுதி மாத்திரம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பாடம் நம்ம மத்தியில அநேக நாட்களுக்கு முன்பாக இல்ல அநேக வருஷங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் சில காலங்கள் கடந்து வந்துட்டோம். அதே போல அநேக புதிய சகோதர சகோதரிகள் நம்முடைய ஐக்கியத்துல உள்ள வருவதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதே சமயம் இன்னைக்கு நாம் முன்ன கற்றுக்கொண்ட அந்த உபதேசங்கள் மேல, அந்த சத்தியங்கள் மேல இன்னைக்கு உலகத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய போக்குகளை கவனிக்கும் போது, நாம் அன்று விசுவாசித்த தேவனுடைய வார்த்தைகளை இன்னைக்கு நம்முடைய மனதிலேயே சில ஐயப்பாடுகள் சில கேள்விகள் எழும்புவதை கூட சகோதர சகோதரிகள் பத்தியில நம்ம கவனிக்கிறோம். சோ அதனாலதான் தேவனுடைய ஜனங்களா இருக்கக்கூடிய நம்ம, அதாவது ஒரு கட்டுரை எடுத்து நம்ம படிக்கிறோம், ஒரு ஆய்வு செய்யறோம் அப்படின்னம்னா அதை மீண்டும் ஆய்வு செய்வது நம்முடைய ஆவிக்குரிய சோர்வை அது நீக்கக்கூடியதாக இருக்கும். இல்ல ஒருவேளை நாம் அன்று முன்ன காலங்களில் நம்பி இருந்த அந்த நம்பிக்கையில இருந்து ஒருவேளை நம்மளுக்கு அந்த விசுவாச குறைவுகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை நம்ம ஒரு ரீஸ்டடி பண்ணும் போது கண்டிப்பா அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்ற ஒரு ரீதியில தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம தியானிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, வேத வசன பகுதிகளை தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய மனதில் எழக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் எல்லா விதமான கேள்விகளுக்கும் தேவனுடைய வசனங்கள் மாத்திரமே நமக்கு அங்கு பதில் தரக்கூடியதாக இருக்கும். அப்ப தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சாத்தான் கட்டப்படுதலை கூடிய ஒரு விஷயங்களை கூட தேவ வசனங்களில் இருந்தே நாம் கவனிப்பது, அதை புரிந்து கொள்வது அது நலமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் அங்க அதிகமான ஒரு வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு காலங்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு காலப்பகுதிகளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த தெய்வீக திட்டம் பற்றினதான அறிவை நாம் எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறோமோ, அந்த தெய்வீக அறிவை நாம் எவ்விதமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அவருடைய கண்ணோக்கத்திலிருந்து பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுதான் இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த சத்தியத்தினுடைய அறிவு, பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தினுடைய அறிவு என்பது ஒரு டிவைன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அவருடைய தெய்வீக திட்டங்களை கண்ணோக்கும் போது அதுல எந்த விதமான மாற்றங்களும் எந்த விதமான கேள்விகளும் அங்க இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. சோ நம்முடைய பாடத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம்முடைய மனதுல பொதுவாக எழக்கூடிய சில கேள்விகள் முன் வச்சுட்டு நம்ம பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். இதுல முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம். என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த மனுக்குலம், இந்த மனுக்குலம் அந்த மனுக்குலத்தை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சனைக்காரன், இல்ல இந்த மனுக்குலத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சாத்தான் ஏன் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவனுடைய அதிகாரம் அங்க நீக்கப்படுகிறது? இது முதல் கேள்வி, முதல் கேள்வி. சோ ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்கும் போது, அந்த எதிராளி ஏன், எப்போது, எப்படி, ஏன், எப்போது, எப்படி அவர் கட்டி வைப்பார். அந்த கட்டி வைப்பதில் கூட சில ப்ராசஸ் இருக்கிறத தேவனுடைய வசனங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த கட்டி வைத்தல் எப்படிங்கறத என்ன பண்றாருன்னா, முதல்ல பிடிக்கணும், கட்டி வைக்கணும், அதைத் தொடர்ந்து அவர் அந்த பாதாளத்தில் அடைக்கணும், அதைத் தொடர்ந்து இறுதியாக முத்திரை போடணும். சோ பாருங்க, அந்த ஒரு ப்ராசஸ் அங்க இருக்கு. கட்டி வைக்கணும், முதல் பிடிச்சு கட்டி வச்சு பாதாளத்தில் அடைத்து முத்திரை போடக்கூடிய விஷயம். இந்த நான்கு விஷயங்களும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாமே வசனத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான், தன்மைகள் தான். அதனுடைய ரீதியில தான் நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகளை நம்ம ஸ்பிட் பண்றோம். அப்ப அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி தள்ளி அடைத்து முத்திரை போட்டு முடிந்த பிற்பாடும் தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் அவனை அழிப்பதற்கு முன்பாக சில காலங்கள் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறையில் இருந்து விடுதலை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். ஏன் அந்த மாதிரி ஒரு விடுதலை செய்யணும், இல்ல எப்போ அவருடைய கட்டப்படுதல் துவங்குதோ அந்த காலப்பகுதியிலேயே அவரை அழிச்சிருக்கலாமே, அதற்குரிய ஒரு காலப்பகுதியில் கட்டி வச்சு அதுக்கு பின்னாடி அவரை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏன் அவருடைய தெய்வீக திட்டங்கள்ல வைத்திருக்கிறார் என்கின்ற கேள்விகள் நம்முடைய மனதில் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவருடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனம் என்று நம்ம பார்க்கும் போது எந்த நோக்கத்திற்கென்று எதிராளி இல்ல சாத்தான் கட்டப்படுகிறார் என்று நம்ம பார்க்கும் போது, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் எதில் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த விஷயத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்களை என்ன பண்ணணும்னா விடுதலை செய்யணும். அப்படி விடுதலை செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய ஃபேவரும் என்ன பண்ணணும்னா முழு மனுக்குலமும் பெற்றுக்கொள்ளும். அந்த ஃபுல் ரெஸ்டிடியூஷனுக்குள்ள மனுக்குலம் வரணும். சோ இதற்காகத்தான் சாத்தான் கட்டப்படுதலை தன்னுடைய தெய்வீக திட்டத்தினுடைய முதல் பகுதியில் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய திட்டங்கள் என்பது அவருடைய கண்ணோட்டத்தின்படி பார்க்கும்போது மாதிரி அது ஏற்புடையதாக இருக்கும். ஒருவேளை அது நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்ல நம்ம எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய முறைகளின்படி பார்க்கும் போது அது அநேக சந்தேகங்களும் அநேக கேள்விகளும் எழும்புவதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, சோ பார்க்க அப்போ மெசியாவினுடைய ராஜ்யம் அங்க ஸ்தாபனம் ஆகணும் அப்படின்னா சொல்றாரு, மெசியாவினுடைய ராஜ்யம் ஸ்தாபனம் ஆவது என்பது எதிராளியானவனை கட்டி அவன் மீண்டும் மனுக்குலத்திற்குள் பிரவேசியாதே என்ற கட்டளை இடுவதோடு மாத்திரமல்லாமல், சோ பாருங்க அந்த ஒரு அந்த மனுக்குலத்திற்குள்ள பிரவேசியாதே என்று ஒரு கட்டளை இடுவதோடு மாத்திரமல்லாமல் அந்த விழுந்து போன மனுக்குலத்தை அவர் என்ன பண்ணணும்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தெய்வீக நியமங்களுக்கு ஒத்த நிலையில் திரும்ப கொண்டு வரக்கூடிய படிப்படியாக உயர்த்துவதற்கு ஏதுவாக ராஜ்யத்தினுடைய வல்லமையானது அது செயல்படும் என்பதை நம்ம கவனிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப எந்த நோக்கத்திற்கென்று எதிராளியானவன் கட்டி வைக்கப்படுகிறார் அப்படின்னா, ஃபுல் ரெஸ்டிடியூஷன் டு த டிவைன் ஃபேவர் அண்ட் பிளெஸிங்ஸ். இந்த ஒரு நோக்கம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அங்க மறைந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் இந்த தீமையான அரசாங்கங்கள் அங்க தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அனுமதிக்கப்பட்டிருக்குது. இந்த அனுமதி கூட எதற்காக அப்படின்னா, அழகான ஒரு வார்த்தை நம்முடைய மூத்த சகோதரனுடைய கொட்டேஷன்ல நம்ம பார்க்கலாம். முதல் வால்யூம்ல பேஜ் நம்பர் 317 அருமையா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு மேற்கோள் காமிக்கிறார். பேஜ் நம்பர் 317 தமிழ்ல தற்கால தீமையான அரசாங்கங்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் அந்த ராஜ்யங்களால் நிறைவேற்றப்பட வேண்டும் என அவரால் குறிக்கப்பட்ட காரியங்கள் நடந்தேறினவுடன் அவைகள் நீக்கப்பட்டு கடைசியாக ஒரு நல்ல அரசாங்கத்தை கொண்டு வரும்படியான அவரது திட்டத்தை பற்றியும் நமது பிள்ளைகள் அறியாதிருந்து இருளில் தவிக்க தேவனுக்கு மனதில்லை. சோ பாருங்க, அப்ப இருளில் தவிக்க தேவனுக்கு அங்க மனதில்லை. அவங்க கண்டிப்பா தேவனுடைய திட்டம் பற்றியும் அதனுடைய விஷயங்கள் பற்றியும் தெளிவாக அவர்கள் என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக நம்மளுக்கு அநேக வார்த்தைகளை அங்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ இவ்வுலகத்தினுடைய ராஜ்யங்கள் அகற்றப்படும் என்று அங்க நமக்கு தீர்க்க தரிசிகள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்படி சொல்லப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டோமா ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்ப நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு தற்காலத்துல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆளுகை அப்படின்னு நம்ம பார்க்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா தேவனுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தத்துக்கும் வல்லமைக்கும் எதிரானது அல்ல. தற்காலத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜ்யங்கள் தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய வல்லமைக்கும் எதிரானது அல்ல என்ற ஒரு புரிதல் தேவனுடைய ஜனங்களுக்குள்ள இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அழகா நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு தெளிவுபடுத்துறார். என்ன வார்த்தைகள் பேசுறார் அப்படின்னா ரோமர் 13 அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம பார்க்கும் போது அந்த வசனத்தினுடைய பின்பகுதிகளை நம்ம கவனிக்கலாம். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த உலகத்தின் மேல எந்த அதிகாரங்கள் இருந்துட்டாலும் அது தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப எந்த ஒரு அதிகாரமும் அவருடைய சித்தத்திற்கும் வல்லமைக்கும் எதிரானது அல்ல என்பதை தேவனுடைய ஜனங்கள் நம்ம பார்க்கு. அப்ப இது எல்லாமே நம்முடைய பாடத்தினுடைய ஒரு முகவுரையாக கொண்டு நம்முடைய பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். சோ இப்ப நம்ம சாத்தான் கட்டப்படுதல், இந்த சாத்தான் கட்டப்படுதல் என்கின்ற ஒரு வார்த்தை நம்முடைய காதுகள்ல கேட்ட உடனே வேத மாணவர்கள் மத்தியிலே இதற்குரிய ஒரு ஆதார வசனம் நினைவுக்கு வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான வசனங்களாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகள், ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அது முழுவதும் ஒரு அடையாள பாஷைகள்ல பதிவிடப்பட்டிருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்ப ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுல பயன்படுத்தக்கூடிய அர்த்தங்களும் அது ஞான அர்த்தம் உள்ளவைகளாக அங்க இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த ரீதியில நம்ம பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே கவனிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு வசனங்களும் நம்ம படிச்சு பரிச்சயமான வசனங்களாக இருந்துட்டாலும் சொல்றார், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். வானத்திலிருந்து இல்ல, அது பரலோகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தூதன் யாரு? அதே சமயம் அவர் கரங்கள்ல என்ன இருக்குன்னா பாதாளத்தினுடைய திறவுகோள் அங்க இருக்கு, அதே சமயம் ஒரு பெரிய சங்கிலி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே நமக்கு புரியும், இது அடையாளம். அங்க பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய தூதன் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அது வேற யாரும் இல்ல, அது நம்முடைய கர்த்தர் இயேசு தன்னுடைய இரண்டாவது வருகையில் அவர் என்ன பண்றாருன்னா அங்க இறங்கி வர்றார். அதே சமயம் அவருடைய கரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா பாதாளத்தினுடைய திறவுகோல் அவருடைய கரங்கள்ல இருக்குது, பெரிய சங்கிலி அவருடைய கரங்கள்ல அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த தூதன் கர்த்தர் இயேசு அவருடைய கரங்கள் இருக்கக்கூடிய அந்த பாதாளத்தினுடைய திறவுகோல் என்று நாம் பார்க்கும் போது அதாவது ஒரு விடுவிப்பதற்கும் அடைப்பதற்குமான ஒரு அதிகாரம் அவர் கையில இருக்கிறத நம்ம பார்க்கணும். இதை இன்னொரு ரீதியில நம்ம பார்த்துட்டோம்னா அந்த கீ ஆஃப் நாலேஜ் அப்படின்பார். அப்போ பவுல் எழுதும்போது கீ ஆஃப் நாலேஜ் பார். ஏன்னா இந்த ஒரு அறிவாகிய திறவுகோல் அது கூட இங்க நம்ம கவனிக்கலாம். அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையினுடைய காலங்கள்ல இந்த அறிவு எவ்விதமாக சத்தியத்தின் மூலமாக வெளிப்படுகிறது சோ நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அந்த அவருடைய கரங்கள் இருக்கக்கூடிய பெரிய சங்கிலி. சோ சங்கிலி பத்தி நம்ம பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்ப ரெண்டாவது வசனம் நம்ம பார்க்கும் போது, அப்படி பரலோகத்தில் இருந்து இறங்கின அந்த தூதன் என்ன பண்றார் அப்படின்னா, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சிற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் அங்க முத்திரை போடுகிறார். சோ இந்த ஒரு வேலை அவருக்கு அவர் மூலமாக நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்போ நோக்கம் நம்ம புரிஞ்சுக்கலாம். எதிராளி கட்டப்படக்கூடிய நோக்கம் என்பது ஜனங்களை மோசம் போக்கக்கூடாது. என கிட்டத்தட்ட 1000 வருஷ காலங்களாக ஜனங்களினுடைய மனதை கொள்ளையடித்து அவனுடைய விருப்பத்தை ஜனங்களை கொண்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நிறைவேற்றி இதுவரைக்கும் அங்க இருந்துட்டு வந்துட்டு இருக்கா. சோ இந்த மோசம் போக்குதல் நடக்க கூடாது, அதை தடுக்கணும் என்பதே அவருடைய கட்டப்படுதலினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்ப இந்த ஒரு பைண்டிங் ப்ராசஸ் அது எப்ப இருந்து துவங்குது அப்படின்னா, அது 1874 நம்முடைய கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையினுடைய காலம் துவக்கி இந்த ஒரு ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னா அங்க துவங்குது. அப்போ அந்த ஒரு தருணத்திலிருந்து மாத்திரம் தான் அவருடைய கட்டப்படுதல் துவங்குதே தவிர, அதுக்கு முன்னாடி காலங்கள் அவருக்கு இருந்த லிபர்டி நம்ம பார்த்திருக்கோம். எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலைமையில அங்க எதிராளி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவரை பத்தி நம்ம பார்க்கும் போது பாருங்க, அவரை பத்தி பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பு, சோ இப்படி அவருக்கு வெவ்வேறு பெயர்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க வேதத்துல பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை ஒட்டுமொத்தமாக பிரதான எதிராளி அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்ல சாத்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளினுடைய அர்த்தம் நம்ம கவனிச்சு பார்க்கும் போது, வலு சர்பம் என்ன குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அது வல்லமை. வலு சர்பம் குறிக்குது, அது ஒரு சிவில் பவர். இரண்டாவது இந்த பழைய பாம்பு என்பது என்ன குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொய்களுக்கும் வஞ்சனைகளுக்கும் தொடர்புடைய தீமை. பொய்களுக்கும் வஞ்சனைகளுக்கும் தொடர்புடைய தீமை என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது பிசாசு. சோ இந்த ஒரு பிசாசு என்ற ஒரு வார்த்தை அங்க இருக்கு தமிழ்ல. ஆனா இதே விஷயங்கள் நம்ம டைக்ளாட்ல நம்ம பார்க்கும் போது அக்யூசர் அப்படின்னா குற்றம் சாட்டுபவர். யாரு மேல குற்றம் சாட்டுவார்? ஏன்னா இவருக்கு அந்த குற்றம் சாட்டக்கூடிய ஆவி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குற்றம் சாட்டுகிறார், யார் அங்க குற்றம் சாட்டுறார், யார் மேல குற்றம் சாட்டுறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, அதாவது நீதிக்கான நிலைப்பாட்டில் இருந்து தேவனுடைய ஜனங்களை சோர்வடைய செய்வதற்காக சாத்தான் அவர்களை பல்வேறு வகையில் தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்றாருன்னா குற்றம் சாட்டுகிறார். இதுதான் அந்த அக்யூசர் அப்படின்ற ஒரு வார்த்தையுடைய ஒரு விளக்கமாக நம்ம பார்க்கலாம். இந்த குற்றச்சாட்டு தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருந்து மாத்திரமல்ல, இந்த குற்றச்சாட்டு எங்க துவங்கி இருக்கு அப்படின்னா அது தேவன் மேலேயே குற்றம் சாட்டுவதிலேயே துவங்கி இருக்கு. ஏன்னா இந்த குற்றம் தேவனுடைய பிள்ளைகள் மேல மாத்திரம் குற்றம் சாட்டுவதில்லை, இவர் தேவன் மேலேயே குற்றம் சாட்டினவர் என்பது ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் சாகவே சாவதில்லை, கண்கள் திறக்கப்படும், தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று என்ன பண்ணுச்சுன்னா அந்த குற்றச்சாட்டு அங்க வைத்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த பிசாசு அந்த டைக்ளாட்ல நம்ம பார்க்கும் போது அக்யூசர் என்ற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் போது சாத்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த ஒரு டைக்ளாட் நம்ம கவனிச்சுக்கும் போது அங்க அட்வர்சரி எதிராளி என்ற ஒரு வார்த்தை அங்க இருக்கு. சோ இதுவும் ஆதியாகம புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அந்த ஒரு எனிமிட்டி அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க துவங்குறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகள், அப்ப வெளிப்படுத்த விசேஷம் 20வது அதிகாரம் அந்த 2 வசனங்கள்ல நம்ம கவனிச்சு பார்க்கும் போது அவர் அந்த பாதாளத்தில் தள்ளி அடைத்து என்கின்ற ஒரு வார்த்தை நமக்கு தெரியும். அந்த கிரீக் செக்ஷன் நம்ம பார்க்கும் போது அங்க அதனுடைய நம்பர் நம்ம பார்க்கும் போது நம்பர் 12 கிரீக் செக்ஷன்ல நம்பர் 12 அதுல நம்ம பார்க்கும் போது அந்த பாதாளம் என்பது பாட்டம்லெஸ் பிட், வல்லமை இல்லாத ஒரு நிலைமை, கட்டப்பட்ட ஒரு நிலைமையை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கும். ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலைமை. சோ இதுதான் அந்த பாட்டம்லெஸ் பிட் என்கின்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறத நம்ம பார்க்க. சோ பாருங்க, அப்ப இந்த ஒரு வல்லமை இல்லாத நிலைமையில சாத்தானை அவர் 1000 வருஷம் அளவும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கட்டி வைக்கிறார். அப்ப இதெல்லாம் நமக்கு நேரடியான வார்த்தைகளாக நம்ம பார்க்கணும். அவர் 1000 வருஷம் அளவும் கட்டி வைக்கிறார் அப்படின்னா, அந்த 1000 வருஷம் கட்டி வைப்பது என்பது எதை குறிக்கும், எதை குறிக்காது என்று அழகாக நம்ம என்ன பண்ணணும்னா தேவாவில டிஃபைன் பண்ணணும். சோ அப்படி நம்ம நிதானிச்சு பகுத்து பார்க்கும் போது மாத்திரமே அந்த 1000 வருஷம் கட்டி வைத்தல் என்பது என்ன குறிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த அபைஸ் என்ற வார்த்தை அங்க அந்த பாட்டம்லெஸ் பிட், அதே சமயம் அந்த கட்டி வைத்தல் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம பார்க்கிறோம் கிரீக் செக்ஷன்ல 12:10 அதுல டேகோ என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. DEHO என்ற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம கவனிச்சு பார்க்கும் போது பிணைத்தல் அல்லது கட்டுதல் போன்ற அர்த்தங்களை அது என்ன பண்ணுதுன்னா குறிக்கக்கூடியதாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு அடையாள வார்த்தையினுடைய அர்த்தங்களை நம்ம பார்க்கும் போது சொல்றாரு ரெஸ்ட்ரெயின் ஆர் கலெக்டிவ் ப்ராசஸ். ரெஸ்ட்ரெயின் ஆர் கலெக்டிவ் ப்ராசஸ் என்கின்ற ரெண்டு விஷயங்கள் வைன் டிக்ஷனரியில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு விளக்கம் தருகிறதை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஒரு கட்டி வைக்கப்படுதல் என்கின்ற அந்த வார்த்தையை நேரடியாக எடுத்து வாசித்தால் அதனுடைய அடையாள அர்த்தத்தை புறக்கணித்தால், நேரடியாக எடுத்து வாசிக்கிறது அதை அடையாள வார்த்தைகளை புறக்கணித்தால் என்ன நடக்கும் என்றால் அங்க தெளிவாக சொல்லுகிறார் நமக்கு நாமே தீங்கிழைத்துக் கொள்வோம். ஏன்னா எழுதப்பட்டிருக்கக்கூடிய அடையாள பாஷையை நேரடியாக எடுத்துக்கொண்டு பார்க்கும் போது அது கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணும்னா அது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகள், அப்ப இந்த டேகோ என்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து இது இந்த வார்த்தைகள் அந்த கட்டி வைத்தல் என்கின்ற ஒரு வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் அநேக இடங்கள் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா பதிவிட்டிருக்கார். சோ அந்த வார்த்தைகளை சில வசன பகுதிகளை எடுத்து அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் என்ன, எந்த ரீதியில் அது பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிதானிச்சு நம்ம பார்க்கும் போது நம்ம இன்னும் ஆழமான ஒரு பார்வை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகள், சோ பாருங்க அப்பங்க சொல்றார் சாத்தானை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கால அளவு, சாத்தானை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கால அளவு என்பது நாட் லெஸ் ஆர் நாட் மோர். அப்படின்னா 1000 வருஷங்கள் அதுக்கு அதிகமும் இல்லை அதுக்கு குறைவாகவும் இல்லை. இந்த ரீதியில தான் அந்த 1000 வருஷம் என்பதை நாம் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு சாத்தானை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல என்ன பண்ணப்படுதுன்னு கேட்டீங்கன்னா முத்திரை போடுறதையும் நம்ம கவனிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகள், ஆனா இந்த ஒரு பகுதிகள் நம்மளுக்கு பரிச்சயம். ஆனாலும் என்ன கேள்வி வருது அப்படின்னா 1874 கர்த்தர் இயேசு தன்னுடைய 2வது வருகையில வந்திருந்தாலும் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கும் போது அங்க நடக்கக்கூடிய தீமைகளை நம்ம கவனிக்கும் போது பொதுவாகவே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்விகள் எழுவதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கும். ஆனா நம்ம புரிந்து கொள்ளணும் அவர் கரங்கள்ல என்ன இருக்கு, ஒரு சாவி இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது, அதே சமயம் அவருடைய கரங்கள்ல ஒரு பெரிய சங்கிலி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். சோ அந்த பெரிய சங்கிலி என்ன குறிக்குது அப்படின்னா மூத்த சகோதரனுடைய எழுத்துக்களினுடைய அடிப்படையில அது ட்ரூத். அந்த ட்ரூத் என்கின்ற ஒரு வார்த்தை மாத்திரமல்ல இதை தொடர்ந்து என்ன ஒரு வார்த்தைகள் சொல்றாரு அப்படின்னா அட்வான்ஸ் ட்ரூத். பாருங்க இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு பாடங்களையும் நம்ம பார்க்கும் போது அதனுடைய தன்மை வெளிப்படக்கூடிய தன்மை சகோதரர்கள் அங்க நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதனுடைய தன்மைகளை நம்ம பார்க்கும் போது ஒரு அட்வான்ஸ் ட்ரூத் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க வெளிப்படுகிறது. ஏன்னா இப்ப கர்த்தர் இயேசுவினுடைய கரங்கள்ல ஒரு பெரிய சங்கிலி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த பெரிய சங்கிலி என்பது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மாபெரும் சத்தியங்கள். அந்த சத்தியங்கள் தான் என்ன பண்ணுதுங்கிறாருன்னா வெளியரங்கமாக்குவதெல்லாம் வெளிச்சமாயிருக்குமே. அப்ப இன்னைக்கெல்லாம் வெளியரங்க வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா சோ அதெல்லாமே மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அங்க கிடைக்கிறத அப்போ அசல் பவுல் நம்மளுக்கு அங்க வார்த்தைகள்ல பதிவிடுறாரு. அருமையான சகோதர சகோதரிகளை, அப்ப நமக்கு தெரியும் எதிராளி எப்பேற்பட்டவர் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அவர் அந்தகாரத்தினுடைய அதிகாரமுடையவர். அது மாத்திரம் இல்ல இருளின் அதிகாரம் படித்தவர். ஆனா பரலோகத்திலிருந்து வந்த தூதர் இல்ல பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு எப்பேற்பட்டவர்னா வெளிச்சம் சம்பந்தப்பட்டவர். அப்ப அந்த வெளிச்சம் சம்பந்தப்பட்ட கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, அவருடைய கரங்கள்ல பெரிய சங்கிலி வைத்திருக்கிறார் என்றால் அது ஆச்சரியமான சத்தியத்தினுடைய வெளிச்சங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு காலம். அது என்ன பண்ணதுன்னா, இதுவரைக்கும் அந்த அந்தகாரத்தினுடைய வல்லமை செயல்பட்டு இருந்தது. ஆனா அந்த வல்லமையை இப்ப என்ன பண்ணதுன்னா, அந்த மாபெரும் சங்கிலி இல்ல சத்தியம் என்ன பண்ணதுன்னா, அது குறைக்குது. அந்த அந்தகாரத்தினுடைய செயல்பாடுகளை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில பாருங்க, ஒரு அறியாமையில எத்தனை ஜனங்கள் இருந்தாங்க, மூட நம்பிக்கைகள்ல எத்தனை ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு அறியாமை, மூட நம்பிக்கை இதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய காலங்கள்ல இன்னைக்கு ஓரளவு தான் இருக்கு. ஆனா நம்ம முன்ன காலங்களில் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது இந்த அறியாமையும் மூட நம்பிக்கையும் அது ஏராளமாக அங்க இருந்ததை நம்ம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு 1874 பிற்பாடு அங்க என்ன நடந்திருக்குன்னா, அறியாமை மூட நம்பிக்கை, ஜனங்கள் தங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய அந்த தீவிரம், சோ இதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா கவனித்து பார்ப்போம். ஏன் இதெல்லாம் என்ன காரணம்? ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு பிற்பாடுதான் இவ்வளவு நிகழ்வுகள் அங்க நடந்துட்டு இருக்குன்னா காரணம் என்ன என்று நாம் நிதானமாக நம்ம பார்க்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தர் சாத்தானை அங்க பாதாளத்தில் தள்ளி அடைத்து, அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, தள்ளி அடைத்து பாதாளத்துல தள்ளி அடைக்கிறார் அப்படின்னா, அதாவது மனு குலத்தின் தொடர்பிலிருந்து முழுமையாக அவரை என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா சிறைப்படுத்துகிறார். மனு குலத்தின் தொடர்பில் இருந்து முழுமையாக சிறைப்படுத்தி இப்ப அந்த பாதாளத்தில் அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அடைச்சு வச்சிடறாரு. ஏன்னா இவருடைய கரங்கள்ல அத்தாரிட்டி இருக்குது, அதிகாரம் இருக்குது. இவர் மாத்திரமே அவரை விடுவிக்கவும் முடியும், அவரை அடைக்கவும் முடியும். அப்பேற்பட்ட அதிகாரம் மிக்கவராகத்தான் நம்முடைய கர்த்தர் இயேசு இரண்டாவது வருகையில் அங்க என்ன பண்றாருன்னா வந்திருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 6000 வருட காலங்களாக அங்க சாத்தான் பிரயோகித்து வந்த அந்த முறை அப்படின்னு நம்ம பார்க்கும் போது வஞ்சனை, இது ஏதேண்ட துவங்கின வஞ்சனை கிட்டத்தட்ட இன்றைய நாள் அளவும் என்னாயிட்டு இருக்குன்னா அது கடந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம கவனிக்கலாம், அப்ப அந்த வஞ்சகத்திலிருந்து ஜனங்கள் மோசம் போக்காத படிக்கு அவனை என்ன பண்ணணும்னா தடை செய்வது கட்டப்படுதலினுடைய நோக்கமாக அங்க நம்ம கவனிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்ப நம்ம கவனிக்கலாம் இந்த வார்த்தைகள் நம்ம பார்க்கும் போது, மனு குலத்தினுடைய தொடர்பில் இருந்து முழுமையாக சிறைப்படுத்தி வைக்கப்படுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, 1000 வருஷம் அளவும் அது போல மனு குலத்திலிருந்து அவர்கள் எந்த விதமான தொடர்பிலிருந்தும் அவர் வந்துட்டு சிறைப்படுத்தி வைக்கிறார் என்று வேத வசனங்கள் நம்மளுக்கு என்ன பண்றது இல்லைன்னா சான்று பகிர்வதில்லை. 1000 வருஷம் அளவும் அவர் கட்டி வைக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கவனிச்சுக்கலாம், சாத்தான் 1000 வருஷங்களாக சங்கிலியால் அங்க கட்டுப்படுத்தப்பட்டதாக பேசப்பட்டாலும் 1000 வருஷம் முழுவதும் அவன் பாதாளத்தில் வைக்கிறான் என்று வேத வாக்கியங்கள் கூறவில்லை என்பதை இங்கே அடையாளம் காண வேண்டிய அவசியத்துல தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் போது வேற வார்த்தைகள் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த சாத்தான் தனது கட்டி வைக்கப்படுதலினுடைய முற்பகுதியில, அந்த முற்பகுதியில என்ன நடக்கும்னா ஜனங்களை வஞ்சிக்க அனுமதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்படி சாத்தான் கட்டப்படுதலினுடைய காலத்தினுடைய முற்பகுதியில தேசங்களை வஞ்சிக்க அனுமதிக்கப்படுகிறான் என்பதை நம்ம கவனிக்க போது, அக்கால பகுதியில அவன் படுகொலியில் செலவிடும் காலப்பகுதியா இருக்காது. சோ பாருங்க, அவர் எங்க போகல என நம்ம பார்க்கிறோம், பிடித்து கட்டி வைத்து பாதாளத்தில் அடைத்து உத்தரவு போடு, இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அப்ப சாத்தான் தனது கட்டி வைக்கப்படுவதனுடைய காலத்தினுடைய முற்பகுதியில அங்க வஞ்சிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, அக்கால பகுதியில அவன் பாதாளத்துல இல்ல என்பது தெளிவாகுது. அவன் கட்டப்பட்டிருந்தாலும் நம்ம கவனிக்கலாம், அவன் கட்டப்பட்டு இருந்தாலும் முழுமையான சிறைவாசத்தின் அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். 1000 வருஷங்களின் முதன் பகுதியில் கட்டப்படுதலானது அது ஓரளவுக்கு அவருடைய கட்டுப்படுதல் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, பாருங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, எதிராளியினுடைய அந்த கிரியைகளை நம்ம கொஞ்சம் ஒரு ஆர்டர் பண்ணி எந்த விதமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, இப்ப 1874 என்பது கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய இரண்டாவது வருகை. ஆனா அதுக்கு முன்னாடி காலங்கள்ல என பாருங்க, அங்க அந்த ஒரு டைம் பீரியட்ல இருந்து நமக்கு 1000 வருஷங்கள் துவங்கிடுது என்கின்ற மூத்த சகோதரர்களுடைய எழுத்துக்கள் வேத வாக்கியங்கள் நம்மளுக்கு அங்க தெரிவிக்கிறது நம்ம பார்க்கணும். ஆனா அந்த 1000 வருஷங்கள் துவங்குவதற்கு முன்பாக தேசங்களை வஞ்சிக்க சாத்தான் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, புல் லிபர்டி அங்க இருக்கு, முழு சுதந்திரம் அவருக்கு அங்க இருந்துச்சு. ஆனா 1874 பிற்பாடு என்ன நடக்குதுன்னா, தேசங்களை வஞ்சிப்பதற்கு சாத்தானுக்கு இருந்த அந்த புல் லிபர்டி இப்ப இயேசு அனுமதிக்கும் அளவுக்கு மாத்திரமே என்ன பண்ணிருக்குன்னா, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதனை பயன்படுத்தி என்ன பண்றாருன்னா, இயேசு அனுமதிக்கும் அளவுக்கு மாத்திரமே அவனதுடைய வஞ்சனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அந்த புல் ஃப்ரீடம், அந்த புல் பிளஜ்ல அவர் என்ன என்ன பண்ண முடியாதுன்னா, செயலாற்ற முடியாத ஒரு சூழல் அங்க இருக்கிறத நம்ம பார்க்க. அப்ப 1000 வருஷங்கள் முடிவு வரைக்கும் தேசங்கள் அவனால் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முழுமையான கட்டுப்பாடு மற்றும் சிறைவாசம் கண்டிப்பாக அவருக்கு அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அருமையான சகோதர சகோதரிகளே, அதுக்கு பின்னாடி ஒரு காலங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்க, அந்த மூடி முத்திரையிடப்பட்டு அந்த காலங்களுக்கு பிற்பாடு ரெவலேஷன் 23 நம்ம பார்க்கிறோம், சில காலங்கள் அவன் விடுதலை அடைய வேண்டும். இது என்ன நோக்கம், என்ன காரணத்திற்காக அந்த 20:3 நம்ம பார்க்கும் போது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும், லிட்டில் சீசன், ஷார்ட் டைம் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது கூட எதுக்காக அப்படின்னா, பாருங்க தேவன் ஒருத்தரை பயன்படுத்துறார் அப்படின்னா, அவருடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய அருமையான விஷயங்களை இவரை கொண்டு என்ன பண்றாருன்னா நிறைவேற்றுகிறார். சொல்றார் இவருடைய அந்த கட்டவிழ்க்கப்படுதலானது, அந்த ரெவலேஷன் 23 கட்டவிழ்க்கப்படுதலானது நீதிக்கு உதவிடும்படியாக கிரியை செய்ய அவன் படுகொலியில் இருந்து சிறைவாசத்தில் இருந்து விடுவிக்கப்படுகிறான். பாருங்க, நீதிக்கு உதவிடும்படியாக. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் தேவனுடைய கரங்களுக்குள்ளதான் அவர் இருந்துட்டு இருக்கார். தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர் எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. இங்க நீதிக்கு உதவிடும்படியாக கிரியை செய்ய அவனை அனுமதிக்கிறான். ஏன்னா இந்த ஒரு டைம் பீரியட் எப்படி இருக்கும்னா, அவருக்கு இறுதியான அழிவு. அது மாத்திரம் இல்ல, அதுல நேர்மையற்றவர்கள் யாரு என்பதையும் அங்க பகுத்துணர்வதற்கு யாரைத்தான் பயன்படுத்துறாருன்னா, எதிராளியவே பயன்படுத்துறாரு. பாருங்க தேவனுடைய அந்த அனந்த ஞானம், அவருடைய தெய்வீக திட்டம், அதை யாரை கொண்டு எப்ப நிறைவேற்றணும் அவர் பிளான் பண்ணிருக்காரோ, அவர் திட்டமாக என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அங்க செயல்படுத்துறார். ஆனா இந்த காலங்களுக்கு பிற்பாடு அவருக்கு என்ன இருக்குன்னா, ஒரு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒரு முற்றிலுமான ஒரு அழிவு அங்க எதிராளிக்கு அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு சாத்தானினுடைய கட்டுப்படுத்தலினுடைய அந்த சீக்வன்ஸ் எப்படி கொடுத்திருக்காரு, அதனுடைய வரிசைப்படுத்துதல் எப்படி கொடுத்திருக்காருன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டங்கள்ல ஒரு காலப்பகுதிகளில் சாத்தான் தேசங்களை வஞ்சிப்பதற்கான முழு சுதந்திரம் பெற்றவனாக இருந்துட்டார். ஆனால் 1000 வருஷங்களாக சாத்தானினுடைய கட்டுப்படுதல் அல்லது அதாவது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அல்லது அந்த கலெக்டிவ் ப்ராசஸ், ஒட்டுமொத்த கட்டுப்பாடு, அது அங்கே இருக்கிறத நம்ம கவனிக்கும். 3 விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, தேசங்களை வஞ்சிப்பதற்கான சாத்தானினுடைய தற்கால விடுதலை, கொஞ்ச காலம் அங்க விடுதலை அங்க இருக்குது. அதே சமயம் சாத்தானினுடைய வஞ்சகத்தை தடுக்க அவன் பாதாளத்தையும் என்ன பண்ணப்படுறாருன்னா அடைத்து வைக்கப்படுறார். அவருக்கு மரணம் கூட இருக்குது. அந்த லிட்டில் சீசனுடைய காலங்கள் நம்மளுக்கு இல்ல, பட் இருந்தாலும் ஒரு லிட்டில் சீசனுடைய பீரியட் அங்க இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இதெல்லாமே எப்படி சொல்றாருன்னு, எப்படி அங்க கர்த்தர் மற்றும் எதிராளி இந்த ரெண்டு பேர்த்தினுடைய அந்த ஒரு அதிகார போராட்டத்தினுடைய ஒரு கேப்சூல் தான் இந்த 7 ஸ்டேஜ். அதிகார போராட்டத்தினுடைய ஒரு கேப்சூல் இந்த ஒரு 7 ஸ்டேஜ் அப்படின்னு அங்க பதிவிடுறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்போ கர்த்தர் இயேசு அங்க வருகிறார். 2வது வருகையில அவர் வந்திருந்து என்ன பண்றாருன்னா, அந்த சாத்தானினுடைய வல்லமையானது அங்க கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்ப சாத்தானுடைய வல்லமை கட்டுப்படுத்தப்படுகிறது என்றால் சாத்தானுடைய வல்லமைகள் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா சாத்தானுடைய வல்லமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, அந்த வல்லமைகள் எவ்விதமாக இன்னைக்கு கட்டுக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சோ சொல்ற அந்த சாத்தானுடைய அந்த வல்லமை என்று நம்ம பார்க்கும் போது, கர்த்தர் இயேசுவே பேசினார், அப்போஸ்தலர்கள் பேசினாங்க, உலகம் முழுவதையும் பொல்லாங்கனுக்குள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. அங்க உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியவராக அங்க இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பொல்லாத ஆவிகளினுடைய ஜீவிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் அடக்கி வைத்திருக்கிறார். அதே சமயம் தேவன் பற்றியும் தேவனுடைய அன்பை பற்றியும் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு மனுக்குலத்தை அங்கே குருடாட்டம் பண்ணி வச்சிருக்கார். அவருடைய மனக்கண்களை குருடு பண்ணி வச்சிருக்கார். சோ இதெல்லாமே பாருங்க, இதெல்லாம் தேவன் பற்றியும் தேவனுடைய அன்பை பற்றியும் அவருடைய திட்டங்கள் பற்றியும் புரிய முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் அவருடைய வல்லமை. சோ அருமையான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம கவனிச்சு பார்க்கலாம், அந்த தேவனுடைய மாபெரும் அன்பினுடைய விஷயங்களை கூட ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஜனங்களுடைய மனக்கண்களை குருடு செய்து வச்சிருக்கார். காரணம் நமக்கு தெரியும், அது எதிராளியினுடைய வல்லமை. ஏன்னா எதிராளி பத்தி நம்ம பார்க்கும் போது அருமையான ஒரு வசன பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க நமக்கு கோட் பண்றார். 2 கொரிந்தியர் 11:14 நம்ம பார்க்கிறோம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அது ஆச்சரியம் அல்ல, அது சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தரித்துக் கொள்வானே. அங்க தரித்துக் கொள்வானே என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கிரீக் செக்ஷன் நம்ம பார்க்கும்போது 3345 அங்க கவனிக்கிறோம். நம்ம இந்த ஒரு வார்த்தை நம்ம மனதில் வச்சுக்கலாம். அதே போல இதுக்கு இணையாக இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை நமக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தை, Romans 12:2 நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லிடுறேன், மறுரூபமாகுங்கள். அங்க டிரான்ஸ்ஃபார்ம் தரித்துக் கொண்டிருக்கிறானே, இங்க மறுரூபமாகுங்கள். சோ ரெண்டுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்துறார். ஆனா இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை தேவனுடைய பிள்ளைகள் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். இதே அங்க 11:14 திருவிவிலியம் நம்ம செக் பண்ணும் போது அங்க நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா நடிச்சிட்டு இருக்கிறார், அவருடைய நடிப்பு அங்க. ஆனா இங்க மறுரூபமாகுதல் என்பது என்ன குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அந்த வார்த்தைகள் 11:14 நம்ம பார்க்கிறோம். அங்க மெட்டாஸ்கைமடிச்சோ அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அதே Romans 12:2 நம்ம பார்க்கிறோம் மெட்டமோர்ஃபு அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆனா இந்த மெட்டமோர்ஃபு என்ற ஒரு வார்த்தை நமக்கு பரிச்சயமானது, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறுவதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஒரு பட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறுது அப்படின்னா ஒரு மனிதன் என்ன பண்றாரு அப்படின்னா, அது நீதிமானாக்கப்பட்டு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றம் அடையும் போல. இதுதான் அந்த 12:8 ஒரு விளக்கமாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இதுதான் ஒரு நேர்த்தியான ஒரு மாற்றம் என்பதை நம்ம பார்க்கணும். ஆனா எதிராளியினுடைய விஷயத்தில் அப்படி இல்ல, அவர் வேஷத்தை என்ன பண்ணிருக்காருன்னா போட்டிருக்கார், ஒரு தோற்றத்தை அங்க போட்டுக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த தோற்றத்தை மாத்திரம் எடுத்துட்டு அந்த தோற்றத்தில் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா திருப்தி அடையக்கூடியவராக இருக்கிறார். அதாவது எந்த ரோல் பண்றாரோ அந்த ரோல் அவர் அங்க ஒரு நடிப்பு, அந்த நடிப்புல அவருக்கு ஒரு திருப்தி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, எதற்காக பேர்பட்டதான ஒரு ரோல் அவர் எடுத்திருக்கிறார், ஏன் வந்துட்டு ஒளியின் வில்லைகள், அதாவது குறிப்பா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஜனங்களை வஞ்சிப்பதற்கு சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷங்களை அவர் என்ன பண்றாருன்னா அங்க தரித்திருக்கிறார் அப்படின்னா குறிப்பா சொல்றார். 5:183 அங்க நம்ம பார்க்கும் போது ஒளியின் பிள்ளைகளை வஞ்சிக்க ஒளியின் தூதனாக மாறுகிறார். சோ மற்றவங்களை பத்தி கவலை இல்லை, யாரெல்லாம் சத்தியத்துல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவர்களை வஞ்சிக்க ஒளியின் தூதனாக மாறுகிறார். ஏனெனில் பாவத்தின் பிரதிநிதியாக தன்னை காண்பித்தால் அவர்களை வஞ்சிக்க முடியாது என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் ஏன் ஒளியின் தூதனாக மாறுறாருன்னா ஒளியின் பிள்ளைகளை ஒரு வஞ்சனைக்குள்ள கொண்டு போறார். இதுதான் அவருடைய பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரி, அப்ப பார்த்தோம் நம்முடைய சிம்போசியத்தினுடைய விஷயங்கள்ல உபதேச ரீதியான பகுதிகள் நம்ம பார்க்கும் போது சில பகுதிகள் அங்க சகோதரர்கள் மேற்கோள் காமிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு எப்படி கர்த்தர் அவர் ஒரு ஹெட்டா இருக்கிறார், அவருக்கு ஒரு சரீர அங்கங்கள் இருக்கா. அதே போல எதிராளி என்றால் அவர் ஒரு ஹெட்டு, அவருக்கு ஒரு சரீர அங்கங்கள் இருக்கா. இப்போ இவர் என்ன பண்ணார், இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுட்டு அவர் என்ன பண்றார் அப்படின்னா அங்க ஒளியின் பிள்ளைகளை வஞ்சிக்கிறார். அதே சமயம் அந்த சாத்தானினுடைய வல்லமை எப்படி இருக்குன்னா அது அடையாளங்கள், அற்புதங்கள், பொய்யான அற்புதங்கள் அவனுடைய செல்வாக்கின் கீழே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சகலவிதமான வஞ்சகத்தோடும் நடக்கும் என்றுதான் அப்போஸ்தலர் பவுல் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. சகலவிதமான வஞ்சனைகளோடும் தான் அது நடக்கும். அப்ப பிசாசினுடைய வல்லமை என்ன என்று நம்ம பார்க்கும் போது, ஜனங்களை ஒரு நேர்மையில் இருந்து வழிவிலக வைப்பது, ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்குவது. சோ இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அங்க போறதை நம்ம பார்க்கும். குறிப்பாக அந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு ஜனங்களை வழிவிலக வைப்பது. அது எப்படின்னா, ஆரம்பத்துல தேவனுடைய வசனங்களை கேட்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய ஜனங்கள் கிட்ட அவர் அந்த வஞ்சகத்தை உடனடியாக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா செய்யறாரு. இதுக்கு நம்மளுக்கு அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகள்ல வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகள் 13:7-11 வரைக்கும் எடுத்துட்டோம்னா வசனங்கள் டிஸ்பிளே ஆகும். பட் நம்ம பார்க்கறது எது அப்படின்னா, பாருங்க, ஒரு மனுஷன் இருக்கார், செர்கியூ பவுல் என்னும் அதிபதி ஒருத்தர் இருக்கார். அவரு தேவனுடைய வசனங்களை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கிறார். அப்படி ஆசையா இருக்கும் போது பவுலையும் சவுலையும் பர்ணபாவையும் அவர் என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையில கூப்பிடுறாரு. ஆனா இப்போ அதுக்கு பக்கத்திலேயே யார் இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எலிமா அப்படின்ற ஒரு பேர் உள்ள ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் ஒரு ஜூ தான், ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அதிபதியை அந்த விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடுறார். பாருங்க, இப்பதான் அவர் அந்த வார்த்தைகளை கேட்கணும்ன்ற ஒரு விருப்பம், வசனங்களை கேட்க ஆசையா இருக்கிறாரு. அந்த தருணத்திலே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த எலிமா அந்த விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை செய்து அவர்களோடு எதிர்த்து நிற்கிறார். இப்ப பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகையனே, கத்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? சோ பாருங்க, இது எந்த காலப்பகுதியில, ஆனா இன்னைக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் செய்யக்கூடிய அந்த பிசாசினுடைய மகன்கள் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, நீதிக்கெல்லாம் பகைமே, கத்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? சோ இதுதான் நம்ம பார்க்கணும். இது அருமையாக இன்னைக்கு நம்முடைய நாட்கள்லையும் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, வேத வசனங்கள் மேல ஒரு ஆர்வம் வாஞ்சை வைத்து கற்றுக்கொள்ளணும் என்கின்ற ஒரு உணர்வு வரும் பொழுதே அவர்கள் என்ன பண்றாருன்னா அங்க தள்ளி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்டதான ஒரு வேலை அங்க செய்யறதை நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். இதெல்லாம் எதிராளியினுடைய ஒரு கைவந்த ஒரு கலையாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்த்துட்டோம்னா எதிராளியினுடைய வல்லமைக்கு ஒரு அருமையான ஒரு பகுதியை நம்ம கவனிச்சு பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர்சபை அமைப்புகள், இந்த பெயர்சபை அமைப்புகள் எடுத்துட்டோம்னா, ஒரு கிறிஸ்தவ மண்டலம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல அதாவது ஒரு தாய் சபை மாத்திரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட் பண்ண வந்த ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த ரெண்டு கூட்டத்தார் மாத்திரம் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு இதற்குள்ள எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணிக்கையில் இல்ல, எண்ணிக்கை நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க பிரிவினைகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு காலத்துல அது தாய் சபையாக இருந்துச்சு, ப்ரொடெஸ்ட் பண்ணி வந்த ஜனங்கள் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்கள் அப்படி இல்ல, நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வந்திருக்கிறதுல அவனுடைய அவ்வளோ பெரிய அந்த கிறிஸ்தவ மண்டலம் அமைப்புகள் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, கட்டாயிருக்கு, துண்டு துண்டாக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு மதம் எடுத்துக்கலாம், அரசியல் எடுத்துக்கலாம், பொருளாதாரம் எடுத்துக்கலாம், சமூக அந்த இன்ஸ்டிடியூஷன் நம்ம எடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே அங்க எந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஆனா இதுக்கு எல்லாமே ஹெட்டாக யார் இருக்காரு அப்படின்னா, எதிராளி இருக்கார். ஆனா எதிராளி எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, பாருங்க, இன்னைக்கு உலகத்துல கவர்மெண்ட்டுங்க என்ன பண்ணது அப்படின்னா, சிறந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு துறைகளுக்கும் ஏற்படுத்துறாங்க. அதே போல எதிராளி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னிடம் விசுவாசமாய் இருக்கக்கூடிய பொல்லாத தூதர்களை அவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரத்தின் கீழே வைத்துட்டா ஒவ்வொரு பகுதிகளையும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அங்க பாத்துட்டு இருக்காரு. சோ பாருங்க, அவரும் எப்பேற்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, ஞானம் உள்ளவர்தான், ஞானமாகத்தான் செயல்படுறாரு. எப்படின்னா, அதாவது அரசியலானாலும் சரி, மதமானாலும் சரி, பொருளாதாரமானாலும் சரி, எந்த விஷயங்கள் எடுத்துட்டாலும் கை சேர்ந்தவர்கள் இல்ல, அவருக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய பொல்லாத தூதர்களினுடைய அதிகாரத்தின் கீழ் அவர்களை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, வைத்திருக்கிறார். அப்ப அவருக்கும் வல்லமை இருக்குது, ஆனா நம்ம புரிந்துக்க கூடாது, அது ஒரு சுப்ரீம் பவர் அல்ல. வல்லமை இருக்கு, ஆனா சுப்ரீம் பவர் அல்ல. ஏன்னா அதை காட்டிலும் ஒருத்தர் இருக்கிறார், நம்முடைய கர்த்தர் இயேசு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, பிதாவாகிய தேவனுடைய விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அவருடைய வல்லமை என்பது அது ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை மாத்திரம் தான் நம்ம பயன்படுத்த முடியும். எல்லையில்லாத ஒரு வல்லமை கொண்ட ஒருத்தர் அவருடைய தெய்வீக திட்டத்துல ஏதோ ஒரு சின்ன பார்ட்ல ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப அருமையான சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம், இவ்வளவு என்னதான் இவருக்கு பவர் இருந்துட்டாலும் இது என்ன பண்ணாதுன்னா தேவனுடைய ஜனங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்கு எப்படி சொல்லலாம்னு கேட்டோம்னா, யோபுவனுடைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். எல்லா விதமான சோதனைகளை கொடுக்கறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்தா, ஆனா அவருடைய ஜீவனை எடுப்பதற்கு என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா பர்மிட் இல்லை. ஆனா எந்த விதத்துல ஜீவனை எடுக்காத அளவுக்கு அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவரை வச்சிருந்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனா அவர் மேல ஜீவனை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லவே இல்லை. அதே போலதான் புதிய சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்கள்ல கூட தேவனை சார்ந்து தேவனை அண்டி தேவன் மேல முழு விசுவாசம் இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் வஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா முயற்சிகள் எடுப்பார். அங்க அனுமதியும் இருக்கும், ஆனாலும் நம்முடைய ஜீவன் போக்கக்கூடிய அளவுக்கு அங்க அதிகாரம் அங்க இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாவது வருகையினுடைய காலங்கள்ல இன்னைக்கு அவருடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு டிசார்டர் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா துவங்கிடுச்சு. ஒரு சிதைவு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு டிசார்டர் என்ன பண்ணுது அப்படின்னா வந்திருக்கு அப்படின்னா மெயின் ரீசன் என்னன்னா பொல்லாங்கன் மீது தன்னுடைய கட்டுப்பாட்டை அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா செயல்படுத்தியிருக்கிறார். இதுதான் காரணம். ஏன்னா அவருடைய சாம்ராஜ்யம் அது. அந்த சாம்ராஜ்யத்துல ஒரு டிசார்டர் நடக்குது அப்படின்னா பொல்லாங்கன் மீது தமது கட்டுப்பாட்டை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க அவர் அங்க பிரயோகிக்க ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இங்க நம்ம முழுக்க நம்ம எதை பாத்திரம் பார்த்துட்டு இருக்கோம்னா சாத்தான் கட்டப்படுதலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் இயேசுவினுடைய வார்த்தை அவருடைய நாட்கள்ல ஒரு வசன பகுதியை அவர் பேசினாரு. லூகாஸ் விசேஷம் 13:16 வசனம் நம்ம வாசிக்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய அந்த அதுல நம்ம அந்த வசன பகுதியில் அந்த கட்டி இருந்த என்கின்ற ஒரு வார்த்தை மாத்திரம் கவனிக்கும். 18 வருஷமாக கட்டி இருந்த அப்படி இருந்த கட்டி இருந்த என்கின்ற ஒரு வார்த்தைக்கு அங்க கிரீக் செக்ஷன் நம்ம பார்க்கும் போது அங்க 12:10 அங்க பயன்படுத்தியிருக்காங்க கிரீக் செக்ஷன்ல டேகோ என்கின்ற ஒரு வார்த்தை. இதே வார்த்தையை நம்ம எங்க பார்த்தோம்னா ரெவலேஷன்லயே நம்ம பார்க்கலாம் டேகோ என்கின்ற ஒரு வார்த்தை. அப்போ இந்த ஒரு இப்படி கட்டப்படுதல் பற்றி அநேக வசன பகுதிகள் நம்முடைய வேதாகமத்தில் பதிவிடப்பட்டிருக்கு. என்னென்ன வார்த்தைகள் அங்க பயன்படுத்திருக்காங்க? டேகோன்னு பயன்படுத்திருக்காங்க, டெஸ்மாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க யூதா 6 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக அந்த சம்பவங்கள் அந்த கட்டப்படுதல் என்கின்ற விஷயத்துல அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் என்ன குறிக்கும்? அந்த கட்டப்படுதல் என்பது என்ன குறிக்கும்? ஏன்னா நமக்கு கேள்வி என்னன்னா சாத்தான் அங்க கட்டப்பட்டாச்சு அப்படின்னா ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு தீமைகள், ஏன் இவ்வளவு அக்கிரமங்கள், ஏன் இவ்வளவு அநீதிகள் நடந்துட்டு இருக்கு? இதுதான் நமக்கு கேள்வி. ஆனால் இந்த கட்டப்படுதல் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த பாடம் கொடுத்திருக்கக்கூடிய சகோதரர் அருமையான ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறார் நமக்கு. ரோமர் 7:2 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறான். ஒரு மனமான ஒரு பெண் அந்த புருஷன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறான். இந்த உட்பட்டிருக்கிறாள் என்கின்ற ஒரு வார்த்தை கூட அதே பைண்ட் அப்படின்னு தான் வருது, பவுண்ட் அப்படின்னு தான் வருது. அதே கிரீக் செக்ஷன் 12:10 தான் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் எதற்காக நம்ம இப்படி நம்ம ஒவ்வொரு வசனங்களாக எடுத்து நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா அந்த கட்டப்படுதல் என்கின்றது என்ன? பாருங்க, ஒரு திருமணமான பெண் அங்க எப்போ அந்த பிரமாணங்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா உட்பட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இதனுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது பாருங்க, ஒரு திருமணமான ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது சில உரிமைகள் அவங்களுக்கு இருக்கு. அவங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் என்று சில விஷயங்கள் இருக்கும், அவங்க இவங்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் என்று இருக்கும். ஆனால் இப்போ அந்த கணவன் இந்த பெண்ணை கட்டியிருக்கிறார் இல்ல உட்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையில டேகோ பைண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தின்படி நம்ம பார்க்கும் போது அதாவது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அந்த பெண் கட்டப்பட்டிருக்கிறாள் என்று நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அந்த பெண் கட்டப்பட்டிருக்கிறாள் என்று அங்க எடுத்துக்க முடியாது. இங்க சொல்றார், அப்படி ஒருவேளை அந்த திருமண பந்தத்தினுடைய உடன்படிக்கைக்குள்ள அங்கு உட்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த புருஷன் என்ன பண்ணிருக்காருன்னா திட்டவட்டமான ஒரு கட்டுப்பாட்டை என்ன பண்ணிருக்காருன்னா அந்த அம்மா மேல வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திட்டவட்டமான ஒரு கட்டுப்பாடு. என்றாலும் அந்த கட்டப்பட்ட அந்த சகோதரி இல்ல அந்த ஒரு பெண் செயல்படாதவாறு முடக்கப்படுதலை அது குறிக்கிறதில்லை. செயல்படாதவாறு அங்கே கட்டப்படுதலை அது என்ன பண்றதில்லைன்னு கேட்டீங்கன்னா குறிக்கிறது இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணம் அப்படி ஒருபோதும் என்ன பண்றது இல்லைன்னா பரிந்துரைப்பது இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம பார்க்கும் போது இந்த கட்டப்படுதல் என்பது அது செயல்படாதவாறு கட்டப்படுறது. சோ ஏன் நம்ம பேசுறோம்னா தௌசண்ட் ஏம கட்டப்பட்டாச்சுன்னா அவருடைய செயல்பாடு இருக்குதே அப்படின்னு நம்ம கேள்விகள் வந்துச்சுன்னா அவர் செயல்படவே கூடாது என்பது வேதவசனங்கள் இல்ல நம்ம பார்க்கக்கூடிய கிரீக் செக்ஷன் என்ன பண்றது இல்லை நம்மளுக்கு அங்க சப்போர்ட் பண்றது இல்லை என்பதை நம்ம கவனிக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளை அப்படி நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு இந்த ஒரு கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு நாம் என்ன பண்ணலாம்னா சாத்தான் கட்டப்படுதலை பற்றியான விஷயங்களுக்குள்ள கர்த்தர் இயேசு அவருடைய நாட்கள்ல பேசின ஒரு பேரபிள் அங்க நம்ம பார்க்கலாம். அந்த பேரபிள் ரொம்ப ஒரு பரிச்சயமானது. மத்தேயு சுவிசேஷம் 12 25-30 வசனங்கள் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா அநேக பகுதிகள் நம்மளுக்கு பரிச்சயமானதுதான். இது எதற்கு சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 20:3 வசனங்களுக்கு சம்பந்தப்பட்ட வசனங்களாகவே இந்த பகுதிகளும் அங்க இருக்குது. அப்போ சாத்தானுடைய கட்டப்படுதலை பற்றியே இந்த ஒரு வசன பகுதிகளும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கண்டுணர்றோம். சோ இதுக்கே தேவனுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா பாருங்க, கர்த்தர் இயேசு 2000 முன்னாடி பேசினார் இந்த விஷயத்தை. ஆனா இன்னைக்கு அது எதை பற்றி பேசக்கூடியதாக இருக்குன்னா எதிராளியினுடைய கட்டப்படுதலை பற்றி பேசக்கூடியதாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். சொல்றாரு அங்க நமக்கு தெரியும், சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும். சோ பாருங்க, அப்ப நான் வந்துட்டு நான் சாத்தானை அங்க வந்து அங்க ஒரு அசுத்த ஆவி உள்ளவர்களை நான் துரத்துறேன் அப்படின்னா எந்த ஆவியில நான் துரத்துறேன் அப்படின்னா தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினானே யாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். சோ பார்க்கலாம், அப்ப அவருக்கு ஒரு வீடு இருக்குது, அதுல உடைமைகள் இருக்குது, முதல்ல அவரை கட்டணும் கொள்ளையிடணும் சொல்றார். அப்படி சொல்லிட்டு சொல்றார், என்னோட இராதவன் எப்படி இருக்காருன்னா எனக்கு விரோதமாக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இதனுடைய பகுதிகள் நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசு தன்னுடைய 2வது வந்து எதிராளியை இங்க கட்டுகிறார் அப்படின்னா இந்த கட்டப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லைங்க. 1874 கர்த்தர் இயேசு வந்தார், அங்க எதிராளியை கட்டினார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இந்த விஷயங்கள் எதிராளிக்கு ஏதாவது தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறார், அவர் ஏதாவது அறிந்திருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி, சின்ன ஒரு கேள்வி மனசுல நம்ம வைத்து பார்த்தோம்னா அங்க வசனங்கள் தான் நமக்கு தெளிவுபடுத்துது. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார், விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். சோ அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு தருணத்துல இந்த ஒரு பாயிண்ட்ல எதிராளியினுடைய அழிவு இல்ல அந்த கட்டப்படுதல் என்பது அவருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்ல, வாய்ப்புகள் இல்ல. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த ஒரு டைம்ல இருந்து நம்ம பேசுறோம், 1874 கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார். ஆனா 1874 கர்த்தர் இயேசு வந்தது உண்மை, ஆமா. ஆனா 1874 நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. 1874 தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் சில 2-3 பிற்பாடுதான் கர்த்தர் இயேசுனுடைய அந்த பரோசியாவினுடைய நிலைமை அங்க இருக்குது என்பதே தேவனுடைய பிள்ளைகளே புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா. அவருடைய மாபெரும் தெய்வீக திட்டத்தில் சாத்தான் கட்டப்படுதல் என்கின்ற விஷயங்களை தேவ ஆவி இல்லாத ஒருவர் என்ன பண்ண முடியாதுன்னா டெபினட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப எதிராளி கூட கர்த்தர் இயேசுனுடைய 2வது அவனுடைய அழிவு இல்ல அவருடைய கட்டப்படுதல் என்பது அவருக்கு அங்க தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் சொல்றாரு அவருக்கு தேவ ஆவி இல்ல, தேவனுடைய தெய்வீக திட்டங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வமோ வாஞ்சையோ அதெல்லாம் அங்க இருக்கிறதுக்கு அவர்கிட்ட வாய்ப்பு இல்லை. அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா அவருக்கு அந்த விஷயங்கள் இல்ல, ஆனா தேவனுடைய ஜனங்களா இருந்து எதிர்பார்த்த ஜனங்களுக்கு அவருடைய வருகையினுடைய காலங்களுக்கு பிற்பாடுதான் அந்த பரோசியா அப்படின்ற விஷயங்கள் அவங்க புரிந்து கொண்டுட்டாங்க. ஆனா இன்றளவும் நம்ம ஜனங்கள் மத்தியிலேயே இதன் மேல அநேக ஐயப்பாடுகள் அங்க இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, சொல்றாரு தேவ ஆவியினால் மட்டுமே தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய மாபெரும் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு அந்த டிவைன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தால் மாத்திரமே தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் அங்க புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும் போது அங்க அவனுடைய சொந்த கட்டப்படுதல் அங்க என்ன ஆகுதுன்னா கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாவது வருகையில அங்க நடக்குது. அதே சமயம் அவனுடைய பொருட்கள் அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கொள்ளையிடப்படுது. அங்க அவருக்கு வந்து ஒரு பேராபத்து, ஒரு பேரழிவு வரும் என்று அவர் ஒருபோதும் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா அறிந்திருப்பதற்கு வாய்ப்புகள். ஏன்னா அது வந்துட்டு ஒரு எப்படி நடந்திருக்கும் அந்த சம்பவங்கள் அப்படின்னா இது ஒரு சடனா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்துடும். அவர் மேல ஒரு பாதிப்பு, ஒரு கட்டப்படுதல் என்பது அது ஒரு சடனா அவர் மேல சடன் மேனர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்தினார். சோ இப்படித்தான் அவருடைய கட்டப்படுதல் என்பது அங்க நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சாத்தானுடைய கட்டப்படுதல் என்பது ஒரு அடையாளப்பூர்வமானது, அதே சமயம் ஆவிக்குரிய ஒரு விஷயங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பொதுவா நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா சங்கிலி என்பது ட்ரூத், அது ஏதோ ஒரு விதத்துல கட்டப்படுவதே அது என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா குறிக்கக்கூடியதாக அங்க இருக்கு. பொதுவாகவே எதிராளி ஒரு ஆவியின் ஜீவியாக இருக்கிறார் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும். அப்போ இந்த ஆவியின் ஜீவியை கட்ட பயன்படுத்தப்படும் காரியங்கள் அனைத்தின் உண்மையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் சொல்றார் அப்படின்னா இந்த காரியங்கள் அனைத்தின் உண்மையான விளக்கம் நமக்கு தெரியாது. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளை கவனிக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அது சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சியை அனுமதிக்கும்படி அவன் கட்டப்பட்டிருக்கிறான். ஏன்னா அவர் எப்படி ஒரு ஆவியின் ஜீவி, அவர் நம்ம ட்ரூத் அதை கட்டும் அப்படின்னு சொல்றோம், அது எப்படி தெரியாது. ஆனால் கண்டிப்பா அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வல்லமையை பயன்படுத்தி, அந்த சத்தியத்தை பயன்படுத்தி சாத்தானுடைய வல்லமையை முழுமையாக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு அழிவுக்குள்ள கொண்டு போறதை நம்ம கவனிக்கணும். என்ன சொல்றாரு, நம்முடைய இயற்கையான நம்முடைய சிந்தனைகளுக்கு இது புரிந்து கொள்வதற்கு கடினமா இருக்கும், புரிந்து கொள்ள இயலாததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கட்டப்படுகளுடைய விஷயங்களை பத்தி தேவைக்கேற்ப அந்த சத்தியங்களை பயன்படுத்துவது யார் அப்படின்னா கர்த்தர். அவருடைய கரங்கள்லயே நம்ம என்ன பண்ணிடலான்னு கேட்டீங்கன்னா விட்டுலாம். அவர் எவ்விதமாக அந்த சங்கிலியை பயன்படுத்துறா, எப்படி சாத்தானை கட்டுகிறார் என்று அவர்கிட்டயே நம்ம என்ன பண்ணிடுவோம் கேட்டீங்கன்னா விட்டுலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன்னா அப்படி கட்டப்படுதல் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம பார்க்கும் போது அவனுடைய அந்த வீட்டுல என்ன நடக்கணும் அப்படின்னா அங்க பிரிவினை நடக்கும். அங்க பிரிவினை நடந்தால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா அவனுக்கு அந்த அழிவு சமீபம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு பிரிதல் இல்ல அந்த ஒரு பிரிவினை என்று நம்ம பார்க்கும் போது என்ன நடந்திருக்குன்னா 1874 பிற்பாடு அந்த பிரிவினை சாத்தானுடைய வீட்டுக்கு அங்க வந்திருக்கு. அந்த டைம் பீரியட்ல சாத்தானுக்கும் அவனது தந்திரத்திற்கும் கிறிஸ்துவ மண்டலத்திற்கும் அதன் நேர்த்தியான அமைப்புகளுக்கும் எதிராக பொல்லாத தூதர்கள் இப்ப கிரியை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். சோ பாருங்க, ஒரு விதத்துல சாத்தானுடைய தனிப்பட்ட சாத்தானுடைய கட்டப்படுதல் அங்க நடந்திருக்கு. ஆனா இன்னொரு விதத்துல என்ன நடந்திருக்கு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா பொல்லாத தூதர்கள் கிரியை செய்வதற்கு அது வித்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 1874 அப்புறம் இந்த நிகழ்வுகள் அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பொல்லாத தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா சில பகுதிகளில் தங்களுடைய சுய நோக்கங்களுக்காக அங்க இயேசுவையும் அங்க எதிர்க்கிறாங்க, எதிராளியையும் என்ன பண்றாங்க, தன்னுடைய தலைவனையும் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எதிர்க்கக்கூடியவர்களாக, விரோதிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சேட்டன் என்ன பண்ணிருக்காங்க, பவுண்ட் ஆயிருக்கிறார். இப்ப தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அவர்களுடைய வேலைகளை காண்பாங்க. அப்போ ஒரு கிளர்ச்சியினுடைய அடிப்படையில அவர்கள் சில அவர்கள் தன்னுடைய நிலையை முன்னிலைப்படுத்துவதற்கு அநேக விரோதமான வேலைகளை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க செய்யறத நம்ம பார்க்க. அதனாலதான் லூக்காஸ் விசேஷத்துல 12:39 நம்ம பார்க்கும் போது அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு, திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று அந்த பலவானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான். அப்ப அந்த கண்ணமிட ஒட்டான் என்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்க்கும் போது ஒருவேளை இப்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ள அங்க பிரவேசிக்கணும் அப்படின்னா டோர் நமக்கு இருக்குது. ஆனா இந்த டோர் வந்துட்டு சாதாரணமா இருக்காது, நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா போட்டிருந்திருப்பாங்க. ஆனா இந்த கண்ணமிடுதல் என்பது அங்க பழைய காலங்கள்ல சுவற்றில் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க நோடுவாங்க. அங்க வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம், அங்க டைராசோ அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த டைராசோ என்ற ஒரு வார்த்தைக்கு டு டிகிங் த்ரூ, அந்த உள்ளுக்கு தோண்டுதல் என்கின்ற ஒரு வார்த்தை. அந்த உள்ளுக்கு தோண்டுதல் என்கின்ற வார்த்தை தான் இங்க அந்த கண்ணமிடுதல் என்கின்ற வார்த்தை அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒருத்தர் கதவு வழியா வரணும்னா பூட்டி இருந்தோன்னா பலவந்தம் செய்யும். ஆனா இப்போ அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுவற்றில குழி போட்டு என்ன பண்ணுறாரு கேட்டீங்க மதம், சமுதாயம், பெரிய பெரிய நிறுவனங்கள் இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுக்குள்ளேயே விழுந்து போன தூதர்களையும் அது என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க உள்ளடக்கி இருக்கிறதை நம்ம பார்க்கணும். சொல்றாரு, தங்கள் பிரபுவாகி சாத்தானுக்கு அடிபணிந்த இந்த விழுந்து போன தூதர்கள் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்றாங்க அப்படின்னா அவனுடன் இணக்கமாக இல்லாமல் போவார்கள். ஏன்னா ஹெட் அங்க கட்டப்பட்டாச்சு, ஏதோ ஒரு விதத்தில் இணக்கம் இல்லாமல் போவார்கள். நமது கர்த்தருடைய இரண்டாம் பிரசன்ன காலத்தில் இதில் நடந்திருக்கும் என்றது நம்முடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பு. அது மாத்திரம் இல்லை, மேலும் நமது கர்த்தருடைய பரவசிய காலத்திலிருந்தே சாத்தானினுடைய வீட்டில் அங்க ஒழுங்கின்மை செயல்பட தொடங்கியதாக தெரிகிறது. அதோடு சில சூழ்நிலைகள், திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு பல இடங்களில் ஒன்றுக்கொன்று கிட்டத்தட்ட விரோதமாக இருப்பவைகளையும் நாம் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா பார்க்க முடியுது. காரணம் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கூடிய டிசார்டர் என்பதை, அந்த ஒழுங்கின்மை என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, சோ இதுக்கு எல்லாமே நமக்கு எங்கே நம்மளுக்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு 46:09 அப்படின்ற ஒரு பகுதியில பலவானை கட்டுதல் என்கின்ற ஒரு டாபிக்ல இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு மனுக்குலத்தின் மீது பல்வேறு வகையான பொல்லாத ஆவிகள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த இதுல பல்வேறு விதமான பொல்லாத ஆவிகள் செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இதுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பல்வேறு விரோத குழுக்கள் இருந்துட்டு ஏதோ அதுல வந்து அவங்களும் ஒரு குழுவாக இணைஞ்சு செயல்படுவாங்கன்னு இல்லை, பல்வேறு விதமான விரோத குழுக்கள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க இருக்குது. மாபெரும் அழிவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை பயன்படுத்துறாருன்னா அநேகமாய் அவர்கள் அனைவரும் சாத்தானுடன் சீரான முறையிலான உறவில் இருந்திருந்தால் எவ்வளவு செய்திருப்பார்களோ அதற்கு சமமான அழிவை அவர்கள் ஏற்படுத்தக்கூடும். இன்னைக்கு அந்த ஒரு வேலைகள் தான் இன்னைக்கு இந்த உலகத்தின் மேல என்ன இருக்குன்னா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னும் அவனது அதிகாரத்தின் அழிவு அல்லது கவிழ்தல் ஆனது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. வெளிச்சத்தின் மற்றும் அறிவின் ஒவ்வொரு முன்னேற்றப்படியும் அதே அளவிற்கு அந்தகாரம் மற்றும் தீமை மற்றும் மூட நம்பிக்கை ஆகியவற்றின் மீதான ஒரு கட்டுப்பாட்டையும் இங்க அந்த செயின் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சத்தியம் கொடுத்து கொண்டே வருகிறதை தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதர சகோதரிகள், அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த மூட நம்பிக்கை அன்னைக்கு அறியாமை எவ்வளவோ விஷயங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு இதெல்லாமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா முழு உலகமும் விழித்துக் கொண்டிருக்குது அப்படிங்க. முழு உலகமும் எதற்கு விழித்துக் கொண்டிருக்குதுன்னா சத்தியத்துக்கு விழித்துக் கொள்ளல, மாறாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர்கள் மீது இருக்கும் அந்தகாரத்தினுடைய சங்கிலிகளுக்கு விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மேல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அந்த ஒரு கட்டுப்பாட்டிலிருந்து தங்களை தாங்களை விடுவித்துக் கொள்வதற்கு அதீத முயற்சிகள் இன்னைக்கு மனுக்குளம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க எடுத்துக்கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, சொல்றார் இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய அதிபுத்திசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்படி அதிபுத்திசாலிகள் நிறைய பேர் இருந்துட்டாலும் சாத்தானினுடைய தீய செயல்களுக்கு அந்த ஜனங்கள் அதிகமா இன்னைக்கு என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா கோஆபரேட் பண்றது இல்லையா. மாறாக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த அனைத்து இருள் மற்றும் குருட்டுத்தன்மைக்கு எதிராகவே தங்களை அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தின் பக்கம் இல்ல, மாறாக அவர்கள் மேல இருந்த அந்தகாரம் அதிகாரம் இதுக்கு இருந்து அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியே நின்று அந்த குருட்டுத்தன்மைக்கு எதிராகவே தங்களை அணிவகுத்துக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துல அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இருந்துட்டு இருக்கிறோம். அவருடைய மூட அங்க ஜனங்கள் மேல இருந்த மூட நம்பிக்கை அறியாமை பல விலங்கு அந்த விலங்குகள் போட்டு இருந்த ஒரு நிலைமை என்ன இருக்குன்னா இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு. அப்படி உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுடைய உரிமைக்காக அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து 46:9 நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகள், அப்படி நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு எதிராளி அங்க ஒருத்தர் இருக்கிறார். ஆனா ஏதோ ஒரு விதத்துல அவர் என்ன பண்ணப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டுப்படுத்தப்படுவான் என்று நம்ம நம்பிக்கை. ஆனால் ஏன் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்குது, கொலை நடந்துட்டு இருக்குது, விபத்துகள் நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு சில கொலை குற்றங்கள்ல தீய செயல்கள்ல ஈடுபடக்கூடிய ஜனங்கள் நம்ம பார்த்துட்டோம்னா யூத் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் அவ்வளவு பெரிய 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 குற்றங்கள்ல அகப்படுறத நம்ம பார்க்கணும். என்ன காரணம்? அருமையான சகோதர சகோதரிகளை சொல்றாரு, இன்னைக்கு அந்த வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்களை எளிமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் என்ன பண்ணிடுவாருன்னா கொண்டு வந்துருவார். ஏன்னா அவருக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்குது, அழகாக அந்த வேலைகளை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா செய்து கொண்டு இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விதமான தீமையினுடைய விஷயங்களுக்கும் அங்க யார் இப்போ காரணமாக இருக்கிறார் அப்படின்னா அங்க விழுந்து போன தூதர்களினுடைய பங்கு அதீதமாக செயல்படுகிறதை நம்ம பார்க்கணும். காரணம் நம்மளுக்கு தெரியும், அந்த விழுந்து போன தூதர்கள் நம்ம பார்க்கிறோம். அது நோவாவினுடைய காலத்துல இருந்தாங்க. இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4400 வருடங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் ஆனாலும் கூட என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சில அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துட்டுதான் இருந்து கட்டப்பட்டிருந்தாங்க. ஆனா எந்த விதத்தில் அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள் அப்படின்னா நமக்கு தெரியும். யூதா 6 நம்ம பார்க்கும் போது வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். யூதா 6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலி நாளை கட்டி அந்தகாரத்தில் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அடைத்து வைத்திருக்கிறார். எது வரைக்கும்? Until the judgment of the great day. அந்த நியாய தீர்ப்பினுடைய பெரிய நியாய தீர்ப்பினுடைய நாள் வரைக்கும் அவர்களுக்கு அந்த கட்டி வைக்கப்படுதல் இருந்துச்சு. அப்ப அந்த ஜட்மெண்ட் பீரியட் வந்த உடனே அவங்களுக்கு இப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு விடுதலை கிடைக்கும். பாருங்க, தேவன் அருமையாக அவருடைய திட்டத்தில் வச்சிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவங்களை கட்டி வைக்கிறார். ஆனா அந்த ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் அப்படின்னா நமக்கு புரிந்து கொள்ள முடியும் அவங்களுக்கு இருந்த அந்த பியூரிட்டி, அந்த பாவம் இல்லாத நிலைமை. சோ இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு போயிருச்சு. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய சமூகத்துக்கு சென்று சேரவோ இல்ல பரிசுத்தமான தேவ தூதர்கள் கிட்ட தொடர்பு கொள்ளவோ அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புகளும் இல்ல. ஆனா இதெல்லாம் கட்டப்பட்டிருக்குது. அவங்களுடைய நாட்கள் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் தூதர்கள், ஆனா மாம்ச சரீரம் எடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சோ இதுல எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்க இருந்தது. ஆனா ஆப்டர் 1874 என்ன நடக்குது சொல்றாருன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் புரோக்கன், அங்க உடைக்கப்படுது. உடைக்கப்படுதுன்னா அவர்களுடைய ஜட்மெண்ட் பீரியடும் அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா துவங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஜட்மெண்ட் பீரியட்ல என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது. ஆனா தனிப்பட்ட சாத்தான் கட்டப்பட்டாலும் விழுந்து போன தூதர்களினுடைய விடுதலை அவங்க இருக்கிறத நம்ம கவனிக்கணும். அவர்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த வேலைகள் நம்ம கவனிச்சு பார்க்கும் போது சொல்றாரு அந்த விழுந்து போன தூதர்களினுடைய அந்த செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது தன்னால் முடிந்த அளவுக்கு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பாவத்தையும் அக்கிரமத்தையும் இங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். எப்படி? த்ரூ ஏஜென்சி, யாருன்னா மனிதர்களை பயன்படுத்தியே அவர்களும் அந்த வேலைகளை செய்யக்கூடிய அளவுல என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், கர்த்தரே பேசினார். அங்க நோவாவினுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று அங்க கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. அப்ப அந்த நிகழ்வுகள் இன்னைக்கு நம்முடைய மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் கண்டிப்பா அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்றார் அன்னைக்கு எப்படி ஒரு மெட்டீரியலைசேஷன் அங்க நடந்ததோ அவர்கள் தூதர்கள் மனிதர்களாக வந்தாங்களோ சொல்றாரு மெட்டீரியலைசேஷன் மே அகைன் பி பாசிபிள். சோ இதுதான் நம்முடைய மூத்த சகோதரனுடைய ஒரு வார்த்தையாக அங்க இருக்குது. ஆனா இதுல கூட ஒரு 2 இருக்கு. ஒன்னு மனம் திருந்தணும்னு இருக்கக்கூடிய தூதர்கள், இன்னொன்னு நான் எவ்வளவுதான் பண்ணாலும் மனம் திருந்த மாட்டேங்கிற ஒரு குரூப். இந்த ரெண்டு விதமான குரூப்ஸ் அங்க இருந்துட்டு இருக்குது. ஆனா இங்க அந்த மனம் திரும்புவதற்கு விருப்பப்படக்கூடிய அந்த தூதர்களினுடைய நிலைமை தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். ஏன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு நாலு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அதுல மூணு பேரு சும்மா படிக்காம அங்க சுத்திட்டு இருக்காங்க, ஆனா ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, ஆனா அவங்க கூட இருக்கும் போது இவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ, அந்த நிலைமையில இந்த விழுந்து போன தூதர்கள் மத்தியில மனமாற்றத்துக்கு உட்பட்ட அந்த தூதர்கள் மிக சிரமங்கள் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு நோவாவினுடைய நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்றால், அன்னைக்கு எப்படி அங்க ராட்சதர்கள் இருந்தார்களோ இன்னைக்கு மாடர்ன் ஜெயின்ஸ் இருந்துட்டு இருக்காங்க, ராட்சதர்கள் இருந்துட்டு இருக்காங்க எல்லா பகுதிகளிலையும், ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி. சோ மிகப்பெரிய ஜெயின்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா சொல்றாரு இந்த விழுந்து போன தூதர்கள் இந்த காலப்பகுதிகளில் சொல்ற பேஜ் நம்பர் 579 விழுந்து போன தூதர்கள் மகா அதிசயமான கிரியைகளை நடப்பிக்கும் வல்லமைகளையும் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறவர்களை சில சமயம் துல்லியமாக முன்னறிவிக்கும் திறமைகளையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு இதெல்லாம் தான் ஜனங்கள் அப்படியே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா விருப்பப்படுறாங்க, வாஞ்சி இருக்குது நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க சொல்றாரு எதிர்காலத்தில் நடக்க போகிறவர்களை சில சமயங்களில் துல்லியமாக முன்னறிவிக்கும் திறமைகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவருடைய மரணத்தை சம்பவிப்பதற்கு முன்பாகவே கூறுவது இந்த ஸ்பிரிட் மீடியம்ஸினுடைய பிரதானமான ஒரு வேலையாக இருக்குதுங்கிறார். என்ன வேலை செய்யறாருன்னு பாருங்க ஒருத்தருடைய ஆனா அந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லியாச்சு, ஆனா அடுத்த தகவல் கேள்விப்படுற ஒரு மறுச்சிக்காரன். இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்க இருக்குது. அது மாத்திரம் இல்ல சொல்றாரு தற்போது உலகத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தீய ஆவிகள் தான் பொறுப்பாளிகளாகின்றனர். அவங்கதான் இவ்வளவு வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. விழுந்து போன ஆவிகள் உலகம் முழுவதும் அந்த மனு குலத்தை வஞ்சித்து சிக்க வைப்பதில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள், தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து வெற்றி அடைந்திருக்கிறாங்க. அதே சமயம் சொல்றாரு அவர்கள் மனித உருவெடுக்கும் சக்தியை பெற அவங்களுக்கு இருக்குது, ஆனா அதுக்கு தடை இருக்குது சொல்றாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மனுக்குளத்துக்கிட்ட தொடர்பு வைக்கிறதுக்கு விரும்புறாங்க. அப்படி மனுக்குளத்துக்கிட்ட தொடர்பு வைக்கிறதுக்கு விரும்பும் போது என்ன நடக்குதுன்னா இதுலயும் சில ஜனங்கள் அந்த மீடியம்ஸ் கிட்ட தொடர்பு வைக்கிறதுக்கு நீ பாரு உலகத்துல நமக்கெல்லாம் அந்த ஏதோ ட்ரூத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு தெரியல அதை பத்தி எல்லாம். ஆனா இதுக்குன்னே ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க, ஆவி உலக தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், அவங்க பேசுவாங்க எழுதுவாங்க இவ்வளவு விஷயங்கள் அங்க செய்யறாங்க. ஆனா இப்படி இருக்கும் போது என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா யாராவது அப்பேற்பட்ட ஜனங்கள் ஆவி உலக தொடர்புகள் அதுக்குள்ள போகணும்னு விரும்பிட்டா இப்ப அந்த ஜனங்களை என்ன பண்றாருன்னா அவர்களை ஆட்கொண்டு வெற்றி அடைகிறான். எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்குதோ அந்த அளவுக்கு இவனுடைய செயல்பாடு அவர்கள் மேல என்ன பண்றாருன்னா கட்டுப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அசுத்த ஆவியினால பீடிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. சோ பாருங்க அப்படி ஒரு வேலை ஒரு மனிதனை அவர் பிடிச்சிட்டார் அப்படின்னா அந்த அந்த மனிதர் மேல அந்த விழுந்து போன தூதர் அங்க ஜெயம் பெற்றவுடன் வழிகடா ஆகிறார். யாருன்னா ஒரு சப்பாவி மனுஷன், அவருக்கு அந்த ஸ்பிரிட் மீடியம் கூட கொஞ்சம் விருப்பம் இருந்துச்சு, ஆனா இப்ப அவர் பிடிச்சாச்சு, இப்ப முழு கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்படி போனவங்க தான் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா பேய் பிடித்தவர்கள் நாங்க சொல்றாங்க, பைத்தியம் பிடித்தவர்கள் அப்படின்னு நாங்க சொல்றாங்க. ஆனால் நீ பாருங்க மனு இந்த மனு குலத்துல எவ்வளவு மனநல காப்பகங்கள் இருக்குதோ அங்க இருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அசுத்த ஆவி பிடித்தவர்கள் என்று கணக்கிடப்படுகிறார்கள். பூத சகோதரனுடைய வார்த்தைகள் தான் அருமையான சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம கவனிக்கலாம் இந்த அசுத்த ஆவிகளே கர்த்தர் இயேசுவினுடைய நாட்களையும் கர்த்தர் இயேசு என்ன பண்ண வரட்டினார், அவங்களுடைய சீடர்களும் என்ன பண்ணாங்கன்னா அந்த வேலைகள்ல செஞ்சாங்க. முன்ன காலங்கள்ல இருந்தாங்க சூனியக்காரர்கள் இருந்தாங்க மந்திரவாதிகள் இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு டெக்னிக்கல் ஒரு அட்வான்ஸ்டா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மாறி இருக்கு. என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு குறி சொல்றாங்க, ஜஸ்ட் அவங்க பென் வச்சு அப்படியே எழுதுறாங்க. எழுதுனா அந்த ஒரு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு தேவ தூதன் என்னுடைய கரம் பற்றி என்ன பண்ணிட்டு இருக்காருனா எழுதிட்டு இருக்கிறார் அப்படின்ற லெவலுக்கு பேசக்கூடிய காலங்கள்ல இன்னைக்கு அங்க அந்த ஸ்பிரிட் மீடியம் ஜனங்கள் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இது மனுக்குளத்தின் மேல ஒரு ஊடுருவல் அங்க போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. சொல்ற அப்போ 1874 கர்த்தருடைய வருகையின் நாள் துவக்கி சொல்ற அந்த மெட்டரியலைசேஷன் மிகவும் பொதுவானதாகிவிட்டது பாசிபிள் சொன்னாரு. ஆனா இங்க பொதுவானதாகிருச்சு 1969 இதன் மூலம் பல கோடிகள் பல பல மோசடிகள் அங்க என்னாகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க நடக்குது. இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுது. சில டிவிஸ் எல்லாம் நம்ம பாத்துட்டோம்னா இந்த ஆவிகள் கூட தொடர்பு கொள்றதும் பேசுறதும் இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்றாங்க, அது நடக்குது அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இதை பத்தி நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறார். சில விஷயங்களை மாத்திரம் நான் என்ன பண்றேன், மேற்கோள் காண்பிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆவி உலக தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தன்னுடைய வீட்டுல டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. டோர் க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய தருணத்துல ஒரு ஆவி எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ரூபத்துல அவள் முன் அப்படியே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு, அப்படியே வந்திருக்காங்க. வந்து அந்த சகோதரியை தன்னுடைய கரம் பிடிச்சு இழுத்துருக்கான். அந்த கரம் பிடிச்சு இழுத்து இப்ப அந்த ஒரு மீடியம் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சகோதரியை மிரட்டி இருக்கு, அந்த அம்மாவை மிரட்டி இருக்கு. மிரட்டிட்டு சில கோரிக்கைகள் வச்சிருக்குது. அந்த கோரிக்கையை அந்த சகோதரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, சகோதரி நான் சொல்றது ஒரு பெண், அவங்க அதை நிராகரிச்சிருக்காங்க. அப்படி நிராகரிக்கும் போது அவருடைய அந்த மெட்டீரியல் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா உடனடியாக கலைக்கப்பட்டது அப்படிங்கிறார். வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க, மனித உருவம் வந்திருக்கு, கையை பிடிக்கிறார், இழுக்கிறார், கோரிக்கை வைக்கிறார், நிராகரிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்களுடைய மூச்சை நிறுத்துவதற்கு ட்ரை பண்ற மாதிரி செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மறிச்சுட்டாங்க அவங்க. ஆனாலும் அவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டு அவங்களை மூச்சு திணற செய்யக்கூடிய அளவுக்கு முயன்றதாக நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ்னுடைய வேலைகள் நம்ம கவனிச்சு பார்க்கலாம். இன்னொரு சம்பவங்கள் அங்க சொல்றாரு. என்னன்னு சொல்றேன்னா, ஒரு ஒரு சகோதரர் அவர் என்ன பண்றாருன்னா சில இன்வெஸ்டிகேஷன் செய்யறார். ஏன்னா இந்த டீமன் ஆரிஜின் பத்தி அவர் அங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்யும் போது அதை பத்தி ஓரளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டார். இந்த டீமன்ஸ் பத்தி அவர் கண்டுபிடிச்சிட்டு அவர் இப்போ நெக்ஸ்ட் போய் தூங்கலாம் அப்படின்னு படுக்கைக்கு அங்க போற. அப்படி போகும்போது அங்க பக்கத்துல யார் இருக்காங்கன்னா, அவருடைய மனைவியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தோற்றம் அவருக்கு அங்க தோணுது. ஒரு தோற்றம் தோன்றது, பக்கத்துல நடந்து போனா ஒரு கை நீட்டப்படுது. அப்ப பக்கத்துல நடந்து போன கை நீட்டப்படுதுன்னா அப்ப இவர் டக்குன்னு என்ன பண்றாரு கேட்டீங்க, யோசிக்கிறார். அது என்னுடைய மனைவி இல்ல என்பதை புரிந்து கொண்டு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இது ஆவிகளினுடைய தொடர்பு வைத்துக்கிட்டதுனால நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்பதை உடனடியாக உணர்ந்து கொண்டு அந்த சகோதரன் இப்ப அந்த சகோதரன் அப்படிங்கிறார். அந்த சகோதரன் உடனடியாக தேவன் கிட்ட திரும்புறார். உடனடியாக தேவன் கிட்ட திரும்பி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ரிலீஸ் ஆகிறார். இந்த ஆவியினுடைய தொடர்பு கிட்ட இருந்து அங்க ரிலீஸ் ஆகிறார். இது எதுக்காக அங்க பயன்படுத்துறாருன்னா, மூத்த சகோதரர் சொல்றார், அதாவது இந்த டீமன்ஸ் கூட நமக்குள்ள ஏதாவது ஊடுருவோ அப்படின்ற ஒரு விருப்பம், ஏதாவது முயற்சிகளோ ஆசைகளோ யாராவது ஒருத்தர் கொண்டிருந்தால் அது என்ன பண்ணும்னா அவர்களுக்கு அதனுடைய ஆர்வத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிற. அந்த டீமன்ஸ் அந்த ஆர்வத்தை அதிகரிக்கும். இந்த ஆர்வம் ஏதோ ஒன்றுடன் தொடர்புடையதாக இருக்கும். அந்த ஏதோ ஒன்று என்பது புள்ளி வைத்துடலாம். எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, நம்ம பதிவிட்டுக்கலாம், ஏதோ ஒன்றில் தொடர்புடையதாக இருக்கும். அத்தகைய ஊடுருவலானது சொல்றாரு ஒரே வார்த்தை, அது ஆபத்தான தொடக்கமாக இருக்கும். அதனுடைய முடிவை யூகிக்க முடியாது. அதனுடைய நிலைமை என்ன என்று நம்ம யூகிக்க முடியாது. அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு இன்னைக்கு விழுந்து போன தூதர்களினுடைய செயல்பாடுகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இப்படி நிறைய விஷயங்கள் அந்த ஒரு ஆர்டிகல் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அங்க பதிவிட்டிருக்காங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாடத்தினுடைய முடிவுக்கு வந்துடலாம். இயேசுவினுடைய நாட்கள்ல கூட ஒரு ஒரு மகன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அசுத்த ஆவியினால அங்க பிடிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அதை வெளியேற்றுவதற்கு அவங்க அப்பா வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் கிட்ட ரிக்வஸ்ட் வைப்பார். ஆனா இப்ப கர்த்தர் பார்த்த உடனே அந்த பையன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக வாயில நுரை தள்ளியும் அங்க கைகால இழுத்துக்கிட்டும் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் அங்க சில வேலைகள் அங்க செஞ்சிருக்காங்க. இப்ப கர்த்தர் பேசுவாங்க, அவனை விட்டு வெளியேறவும் வரக்கூடாது என்பதே கர்த்தருடைய கட்டளையாக இருந்தது. நீ ஒருபோதும் போது அப்படின்ற வருது. ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அந்த வலியும் வேதனையும் அனுமதிக்கலாம். அது இல்லாம அது வெளியே போக வச்சிருக்கலாமே அவர்னால அப்படின்னா, அந்த தீய ஆவிகளானது எவ்வளவு வன்மமும் கொண்டது என்று விவரித்து காட்டுவதற்கு அது வெளியேறும் விதத்தை தெரிந்து கொள்வதற்கு இயேசு அனுமதி கொடுத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த சம்பவங்கள் நடந்த உடனேயே அந்த பையன் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரித்து போன நிலைமையில செத்து கிடப்பது போல செத்து கிடப்பான். வார்த்தைகள் அப்படித்தான், அப்படி செத்து கிடப்பது போல இருப்பார். இப்ப அந்த தருணத்துல கத்த இயேசு அவன் கையை பிடித்து என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, தூக்கி விடுவார். அப்படி கையை பிடித்து தூக்கி விடுவது என்ன குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வீக வல்லமையினுடைய கரம் அவசியப்படுகிறது என்கின்ற ஒரு பாடம் அங்க இருக்குது. விழுந்து போன மனுக்குலம், இந்த விழுந்து போன மனுக்குலத்தின் மத்தியில தீய ஆவிகளினுடைய செயல்பாடு, இதனால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மரித்து போன நிலைமையில இருப்பாங்க. இப்ப கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் என்னாகணும் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது அவசியமாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, சோ அப்படி நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு நமக்கு தெரியும், இன்னைக்கு எதிராளியினுடைய அந்த குணாதிசயங்கள் நம்ம பார்க்கலாம், அதே சமயம் தேவனுடைய குணாதிசயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த எப்படி தேவனுடைய குணாதிசயங்கள், நான்கு குணாதிசயங்கள் ரொம்ப பிரதானமாக இருந்துட்டு இருக்குதோ, அதே போலதான் எதிராளியினுடைய விஷயங்கள்ல கூட எப்படி இருக்குன்னா, பாருங்க இப்ப நம்முடைய தேவனுடைய விஷயங்கள் எடுத்துட்டா, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவதற்கு சிங்கம் சொல்லுவாரு, கழுகு சொல்லுவாரு, காளை சொல்லுவார், அதே போல மனித முகம் சொல்லுவார். இங்க எதிராளியினுடைய விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம், எதிராளி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, மனுஷர் பாம்பு, பழைய பாம்பு, பிசாசு, சாத்தான். சோ பாருங்க இதெல்லாமே வந்துட்டு தேவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு மாற்றாக ஒரு கவுண்டர்பிட் கொடுக்கணும் அப்படின்னா, சோ பாருங்க அதே விதமான விஷயங்கள் அங்க எதிராளியும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிற அருமையான சகோதர சகோதரிகளை. அப்ப இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, ஜனங்களை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பதற்காகவே இந்த வேலைகள் அங்க நடக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்முடைய பாடத்தினுடைய முடிவுக்கு அருகாமையில நம்ம வந்துடலாம். இப்போ சாத்தான் கட்டப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எடுத்துட்டோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22 நம்ம பார்த்தோம், அங்க வலுசெருப்பம் அங்க என்ன ஆகணும்னா பிடிபடணும், முதல். இரண்டாவது கட்டப்படணும், மூன்றாவது தள்ளி அடைக்கணும், நாலாவது முத்திரை போடணும். இந்த நான்கு விஷயங்கள் அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதே விஷயங்கள் தானியல் 2 அதிகாரத்திலையும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பதிவாயிருக்கும். எப்படி அங்க பதிவாயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நமக்கு பரிச்சயமான பகுதிகள் தான். அந்த ஒரு சிலையின் மீது ஒரு கல் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா போது. இதுக்கு நம்ம அழகா வருஷங்களை நம்ம என்ன பண்ணுவோம், மேற்கொள் காமிப்போம், எப்போ இது நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சிலையின் மீது கல் அங்க மோது. நெக்ஸ்ட் மோதின கல் என்ன பண்ணுது அப்படின்னா, சிலைகளை நொறுக்குது. 2 விஷயம். 3 விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது, பறந்து போகிற பதர் போல் அது என்னாகணும் கேட்டீங்கன்னா, 4 அந்த சிலையை மோதின கல் பெரிய பர்வதமாவதற்கு முன்பாக காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போகும். பாருங்க, வலுசெருப்பம் பிடிபடுதல், சிலையின் மீது கல் மோதுது. அங்க கட்டி வைக்கிறார், சிலை துண்டு துண்டாகுது. தள்ளி அடிக்கிறார், பறந்து போகிற பதர். முத்திரை போடுறார், காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிடுச்சு. இப்படி போயிடுச்சு அப்படின்னா, சிலையை மோதின கல்ல வென்றால் ஒரு பெரிய பர்வதமாக பூமி எல்லாம் என்ன பண்ணிருனா நிரப்பும். அங்க மெசியா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அருமையாக அவருடைய ராஜ்யத்தை அங்க ஸ்தாபிக்கிறதுக்கு உண்டான காலங்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு சுருக்கம் என்று நம்ம பார்க்கும் போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ராஜ்யம் ஸ்தாபனம் ஆகணும் அப்படின்னா ஒரு 7 பாகங்கள் இருக்கு. அந்த 7 பாகத்துல முதல் பாகம் சாத்தான் கட்டப்படுதல் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது பார்வை எப்படி இருக்கும்னா, அது தேவனுடைய பார்வை போல இருக்கும். ஏன்னா திட்டம் அவருடையது, அவர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த டிவைன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கணும். அதே சமயம் இங்க அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, மனுக்குலத்தை மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்துக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா கொண்டு போய் வச்சிருக்கிறார் சொல்றாரு. இந்த ஒரு பைண்டிங்னுடைய ப்ராசஸ் அவங்க சொல்லும் போது, அதாவது பைண்டிங் என்பது கட்டப்பட்டவரின் திட்டவட்டமான கட்டுப்பாட்டை குறிக்கிறது. செயல்படாதவாறு முடக்கப்படுதலை அது என்ன பண்றது இல்லைன்னா குறிப்பது இல்லை எங்க ரோமர் 7:2 அடிப்படையில கட்டப்பட்டிருக்குது, ஆனா முழுமையாக செயல்படாதவாறு முடக்கப்படுதலை அது குறிக்கவில்லை என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அவருடைய அழிவு என்பது அது ஒரு சடுதியாக திடீர் என்று என்ன கேட்டீங்கன்னா அங்க துவங்குவதை நம்ம பார்க்கணும். அப்போ அதிலிருந்து தொடங்கப்பட்ட கட்டுப்பாடுகளானது, அந்த திடீர்னு தொடங்கின அந்த கட்டுப்பாடுகளானது அவன் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு படுகொலையில் வைக்கப்படும் வரைக்கும் படிப்படியாக முன்னேறி கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. சோ ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் தானே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு இன்ஸ்டன்டா நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டன்டா நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது சாத்தானுடைய கட்டுப்படுதல் மாத்திரம் தான் அப்படி நடந்தது. ஆனா அது முழுமையடைவதற்கு ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், நம்ம கவனிக்கும் போது சாத்தானினுடைய குழப்பமான சாம்ராஜ்யத்தில் பாவத்தை அதிகரித்த செயல்பாடானது சொல்ற பாவத்தை அதிகரிக்கும் செயல்பாடானது சாத்தான் கட்டப்பட்டிருக்கவில்லை என்பதை காட்டிலும் சாத்தான் கட்டப்பட்டிருக்கிறான் என்பதையே குறிக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, காரணம் என்னன்னா அவன் கட்டப்படல அப்படிங்கறது காட்டிலும் அவன் கட்டப்பட்டிருக்கிறான் என்பதையே குறிக்கிறதாக நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட், சாத்தான் கட்டப்படுதல் அவனது வீட்டை பாதுகாப்பதற்கு பதிலாக அதை அழிக்கவே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அனுமதி வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மாபெரும் எதிராளியினுடைய அந்த கட்டப்படுதல் எப்போது நிறைவேறும் என்ற கேள்வி என்னாகும்னா கண்டிப்பாயிடும், எப்போது நிறைவேறும் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கு எழும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்றார் பிரதருடைய வார்த்தைகள், சபை திரள் கூட்டம் மகாபத்திரவ காலம் நிறைவடையும் போது சாத்தான் முழுமையாக எதிராளி இல்லாமல் இவ்வளவு பயம் மறித்த நிலையில் விடப்பட்டிருக்கும் மனுஷருடைய பெருமை லட்சியங்கள் நம்பிக்கை பயங்கரமான உபத்திரவ காலத்தில் மறைந்துவிடும். அப்பொழுது அவர்களை தூக்கிவிடும்படிக்கு போதகர் தமது ராஜ்யத்தில் அங்க உதவிடும் கரங்களை நீட்டி ராஜ்யத்தை அங்கு ஸ்தாபிப்பார். ரீபிரன் நம்பர் 51:28. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, அங்கு சாத்தான் என்பது இது ஏதோ அது உடனடியாக நடக்கக்கூடிய நிகழ்வு என்று எடுத்துட்டே நம்ம கேள்விகள் கேட்காம மாறாக அதனுடைய தன்மைகள் என்ன, அங்க சாத்தான் கட்டப்படுறார் அப்படின்னா அவனுடைய வல்லமைகள் எந்த அளவுக்கு படிப்படியாக எல்லா விதத்திலையும் என்ன ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருக்குது. ஒரு பாயிண்ட்ல முழுமையாக அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பாதாளத்துல தள்ளி முத்திரை அடித்து மோசம் போக்காத படிக்க என்ன பண்ணிடுவார். அப்படித்தான் அவருடைய தெய்வீக திட்டத்தில் சாத்தான் கட்டப்படுவதற்குரிய ஒரு காலப்பகுதியை தேவன் அவருடைய முதல் பாகத்தில் அங்கு வைத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்டதான ஒரு வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். தேவன் தந்த வாய்ப்புக்கும் கன்வென்ஷனுடைய கமிட்டியாருக்கும் என்னுடைய நன்றிகளை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.